السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، قني تركيا إسلامية سهودر غلي سهودر غلي الله يا رلال نم ماركتي نمك ننيوت هنرى ஒரு சபையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இங்கு நாம் அமர்வதின் நோக்கம் நல்ல விஷயங்களை கேட்டு அதற்கேற்ப நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். ஏதோ காதுக்கு இனிமையான சில விஷயங்களை கேட்டோம், அதை சிறிது நேரம் நினைவு கூர்ந்தோம், அதை பற்றி சிறிது நேரம் பேசினோம், பிறகு விலகிச் சென்றோம், அதை மறந்துவிட்டோம், அல்லது வாழ்க்கையை அதிலிருந்து அப்புறப்படுத்திக் கொண்டோம் என்று இல்லாமல், நாம் கேட்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நினைவில் வைத்து முடிந்த அளவு நம் வாழ்க்கையை அதற்கேற்ப அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த கல்வி சபையை கொண்டு முழுமையாக பயனடைந்தவர்களாக நாம் ஆகுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய தலைப்பு உங்களுக்கு தெரியும், இறைநேசர்களின் பற்றற்ற வாழ்க்கை. இறைநேசர்கள் என்றால் யார்? யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டார்களோ, அல்லாஹுவை பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் இறைநேசர்கள். இறைநேசர்களுக்கு இரண்டு அடிப்படை நிபந்தனைகள். ஒன்று, அல்லாஹுவை சரியாக ஈமான் கொள்வது. இரண்டாவது, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டிய முறையில் பயந்து கொள்வது. அல்லாஹ் அனுமதித்தவற்றை செய்வது, அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து தன் வாழ்க்கையை தூரப்படுத்திக் கொள்வது, அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது. இறைநேசர்களுக்கெல்லாம் வழிகாட்டி, இறைநேசர்களுக்கெல்லாம் தலைவர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த பற்றற்ற வாழ்க்கைக்கு நமக்கு சிறந்த முன்னோடி, சிறந்த முன் உதாரணம், அழகிய முன்மாதிரியார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை விட இந்த உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இருக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்யா வழங்கப்பட்டது, ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. செல்வம் அவர்களை தேடி வந்தது, அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விட்டு தன்னை பொறுத்தவரை, தன் குடும்பத்தார்களை பொறுத்தவரை ஒரு எளிமையான வாழ்க்கையை அவர்கள் கடைபிடித்தார்கள். எளிமையான வாழ்க்கையை கடைபிடித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடியிருந்தால் ஒரு மன்னரை போன்று வாழ்ந்திருக்கலாம், ஒரு செல்வந்தரை போன்று வாழ்ந்திருக்கலாம், ஆடம்பரமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் மறுமையை யார் குறிக்கோளாக கொண்டார்களோ, சொர்க்கத்தை யார் தன் தங்குமிடமாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ, அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே இன்பம் காண மாட்டார்கள், அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே சுகம் தேட மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை ஆசை வைத்தவர்களில் எல்லாம் மிக கடுமையாக ஆசை வைத்தவர்கள், அல்லாஹுவின் மீது அன்பு கொண்டவர்களில் எல்லாம் மிக கடுமையாக அன்பு கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே தன்னை பொறுத்தவரை எளிமையான, ஏழ்மையான, மிகவும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தலைப்பினுடைய இரண்டாவது பகுதி, அதாவது பற்றற்ற வாழ்க்கை, அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று சில பேர் பற்றற்ற வாழ்க்கைக்கு தவறாக பொருள் கொடுத்துவிட்டு, பற்றற்ற வாழ்க்கையை தவறாக புரிந்து கொண்டு துறவரத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். கணவன் வேண்டாம், மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், பெற்றோர் வேண்டாம், வியாபாரம் வேண்டாம், தொழில் வேண்டாம், செல்வம் வேண்டாம் என்று ஒரு பரிதேசி வாழ்க்கையை, அதாவது ஒரு துறவர வாழ்க்கையை பற்றற்ற வாழ்க்கை என்று எண்ணுகிறார்கள். அதுவும் தவறு. பின் வருகிற சம்பவங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மேற்கொண்ட அந்த நடைமுறைகளில், அது போன்று அவர்களுக்கு பிறகு நமக்கு சிறந்த முன் உதாரணங்களாகிய சிறந்த வழிகாட்டிகளாகிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நாம் அறிய வருகிறோம். உண்மையான பற்றற்ற வாழ்க்கை என்றால் என்ன, உண்மையான பற்றற்ற வாழ்க்கை என்றால் என்ன, அதை எப்படி நாம் கடைபிடிப்பது என்பது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் நேரமும் நமக்கு மிக குறைவாக இருப்பதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள், அவர்கள் கூறிய சில பொன்மொழிகள், அதற்கு பிறகு அவர்களில் அந்த இந்த சமுதாயத்தில் மிக சிறந்தவர்களாகிய அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள், அவர்கள் கூறிய சில பொன்மொழிகள், பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள், அவர்கள் கூறிய சில பொன்மொழிகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். முதலாவதாக அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், قد افلح قد افلح من اسلم ورزق كفافا وقنعه الله بما آتاه. இந்த செய்தி நமக்கு பற்றற்ற வாழ்க்கையின் உண்மையான பொருளை விளக்கத்தை தருகிறது. இந்த ஹதீஸ் என்ன கூறுகிறது, வெற்றி அடைந்தார், இஸ்லாமை ஏற்றவர். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், இஸ்லாமில் தான் உண்மையான வெற்றி இருக்கிறது. இரண்டாவது, வருசித கஃபாஃபன், போதுமான அளவு வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டார். இஸ்லாமை ஏற்றார், போதுமான அளவு வாழ்வாதாரம் அவருக்கு கிடைத்தது. வகன்னஹுல்லாஹு பிமா ஆதாஹ், அல்லாஹ் அந்த நபரை, அந்த மனிதரை, அந்த நபருக்கு, அந்த மனிதருக்கு போதும் என்ற மனதை கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொண்டார். எவ்வளவு அல்லாஹ் கொடுத்தானோ, குடிசை வீடாக இருந்தால் குடிசை வீடு, ஓட்டு வீடாக இருந்தால் ஓட்டு வீடு, வாடகை வீடாக இருந்தால் வாடகை வீடு, என்ன நிலைமையில் அல்லாஹ் வைத்தானோ, அல்லாஹ் அவருக்கு அன்றாடம் பசிக்கு கொடுக்கிற உணவு, என்ன உணவு அவருக்கு தன் பசியை போக்குவதற்கு, ருசிக்கு அல்ல உண்டு கழிப்பதற்கு அல்ல, மாறாக தன் பசியை போக்குவதற்கு என்ன ஆகாரம் கிடைத்ததோ, அதுபோன்று உடை, தன் அவுரத்தை மறைத்துக் கொள்வதற்கு என்ன ஆடை கிடைத்ததோ, என்ன தரத்தில் கிடைத்ததோ, அதை கொண்டு அவர் போதுமாக்கிக் கொண்டார். இந்த மனிதர் வெற்றி அடைந்தார். வெற்றிக்குரிய மூன்று வழிகளை சொல்லுகின்றார்கள். அதிலிருந்து அந்த பற்றற்ற வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் படிக்கிறோம். ஒன்று, இஸ்லாம் இருக்க வேண்டும், பிறகு போதுமான அளவுக்குண்டான வாழ்வாதாரம், அதை திருப்தி கொள்வது, அல்லாஹ் தனக்கு கொடுத்த அந்த துன்யாவை கொண்டு திருப்தி அடைதல். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இது அந்த பற்றற்ற வாழ்க்கையின் முதல் படி. பற்றற்ற வாழ்க்கையின் முதல் படி என்ன, இந்த உலக வாழ்க்கையிலே தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து ஆசை கொள்ளாமல் இருத்தல். எனக்கு கார் இல்லையே, எனக்கு சொந்த வீடு இல்லையே, எனக்கு சொந்த வாகனம் இல்லையே, நான் உயர்ந்த ஆடைகளை உடுத்த முடியவில்லையே, உயர்ந்த உணவுகளை சாப்பிட முடியவில்லையே என்றெல்லாம் ஏங்காமல், என்றெல்லாம் ஆசைகளை வளர்த்துக் கொள்ளாமல், அல்லாஹ் கொடுத்தது எனக்கு போதுமானது என்று அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிற மனப்பக்குவம், அல்லாஹ் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிற மனப்பக்குவம், இது பற்றற்ற வாழ்க்கையின் முதல் படித்தரம். யாருக்கு இது கிடைத்ததோ அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி சொன்னார்கள், அந்த மனிதர் வெற்றி அடைந்து விட்டார். மேற்கூறிய ஹதீஸின் ஏறக்குறைய அதே பொருள், நற்செய்தி உண்டாகட்டும் அந்த மனிதருக்கு. யார் அந்த மனிதர், இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் வழிகாட்டப்பட்டார். அவருடைய வாழ்க்கை போதுமான அளவுக்கு இருந்தது. இன்று நம்ம பலர் சொல்வார்கள் அல்லவா, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிறது, மிச்சம் ஏதும் என்னிடம் இல்லை. அவர் திருப்தி கொள்கிறார் இந்த வாழ்க்கையை கொண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற அந்த மக்களுக்கு நற்செய்தி சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தி கிடைக்கட்டும் என்று சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று இந்த மனப்போக்கும் நமக்கு வந்தால் நம்முடைய பெரிய கவலைகள் எல்லாம் தூரமாகிவிடும், மனம் விசாலமாகிவிடும், முகத்திலே தெளிவை பார்க்கலாம், சந்தோஷத்தை பார்க்கலாம், மகிழ்ச்சியை பார்க்கலாம், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற மக்களாக நாம் உருவாகுவோம். ஆனால் இன்று நாம் என்ன நினைக்கிறோம், பொதுவாக யார் இது போன்று ஒரு சரியான அளவுக்குள்ள அந்த அடிப்படை வாழ்க்கையின் அவசிய தேவைகள் மட்டும் நிறைவேறும் அளவில் இருக்கிறார்களோ அவர்களை பார்க்கும் போது, அல்லது அந்த மக்களே தங்களை தாங்களே நாம் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறாதவர்கள், துன்யாவை இழந்து விட்டவர்கள், இந்த உலக வாழ்க்கையிலே முன்னேற தெரியாதவர்கள் என்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எளிமையான வாழ்க்கையை குறித்து சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதியிடம் உணவு வாங்கினார்கள், தானியங்கள் வாங்கினார்கள். அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் அந்த யஹூதிக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை. என்ன செய்தார்கள், தான் போரிலே பயன்படுத்துகிற இரும்பு கவசத்தை, இரும்பு ஆடையை அவரிடத்திலே அடமானமாக வைத்தார்கள். எனக்கு இந்த தானியத்திற்குண்டான விலை கிரயம் வருவரை நீ இந்த இரும்பு ஆடையை அடமானமாக வைத்துக் கொள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, எத்துணை போரை சந்தித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கனிமத்துகள், கனிமத்துகளிலே ஐந்தில் ஒரு பங்கு யாருக்கு சுத்தமானது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹிவிற்கு எடுத்துக் கொள்வதை முழுமையாக ஹலால் படுத்தினார். ஆனால் அந்த ஐந்தில் ஒரு பங்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கோ தன் குடும்பத்தார்களுக்காகவோ மிச்சப்படுத்தி வைக்காமல் முழுமையாக தர்மம் செய்துவிட்டு இறுதியில் அவர்களுடைய நிலை, அவர்களுடைய அன்றாட பொழுதின் அந்த நிலைமை எப்படி இருந்தது, அன்றைய பசிக்கு அவர்களுக்கு தானியம் இல்லை, உணவு இல்லை, அந்த உணவை வாங்குவதற்காக ஒரு யஹூதியிடம் சென்று உணவு வாங்குகிறார்கள், அதற்கு கொடுப்பதற்கு பணம் இல்லாத காரணத்தால் தன்னுடைய தான் போரில் அணிவதற்கு வைத்திருக்கின்ற அந்த ஆடையை அவரிடத்திலே அடமானமாக வைத்து விட்டு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், ما ترك رسول الله صلى الله عليه وسلم دينارا ولا درهما ولا شاة ولا بعيرا ولا اوصى بشيء. رسول صلى الله عليه وسلم அவர்களுடைய இறுதி வாழ்க்கையின் இறுதி கட்டம், அவர்கள் மரணிக்கும்போது அவர்களுடைய வீட்டிலே அவர்களுக்கு சொந்தமான ஒரு தங்க காசு கூட கிடையாது, ஒரு வெள்ளி காசு கூட கிடையாது, ஒரு ஆடு கூட கிடையாது, ஒரு கோவேறு கழுதை, ஒரு ஒட்டகம் கூட கிடையாது. வசியத்து செய்வதற்கென்று எந்த ஒரு பொருளும் அங்கே இல்லை. இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பற்றி சொல்லும் போது, நாங்கள் நபிமார்கள், நாங்கள் எதை விடுகிறோமோ அது அனைத்தும் சதகாவாக ஆகிவிடும், எங்களுக்கு யாரும் வாரிசாக இருக்க மாட்டார்கள், அவர்களுடைய சொந்த பிள்ளைகள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொருளுக்கு வாரிசாக ஆக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி நிலைமை எப்படி இருந்தது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், ஒரு தீனார், ஒரு தங்க காசு, ஒரு வெள்ளி காசு, ஒரு ஆடாவது அவர்களுக்கு சொந்தமாக இருந்ததா, இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா தர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா தரக தீனாரன் ولا درهما ولا عبدا ولا وليدة وترك درعه رهنا عند يهودي بثلاثين صاعا من طعام. رسول صلى الله عليه وسلم இறந்தார்கள், ஒரு தீனாரையும் விட்டு செல்லவில்லை,
ஒரு கிரகத்தையும் விட்டு செல்லவில்லை. அவர்களுக்கு என்று சொந்தமாக ஒரு அடிமையும் இருக்கவில்லை, அடிமை பெண்ணும் இருக்கவில்லை. அவர்களுடைய இரும்பு சட்டையை ஒரு யகூதியிடம் 30 சா உணவுக்கு பகரமாக அடமானம் வைத்த நிலையில் இறந்தார்கள். 30 சா ஒரு யகூதியிடம் தானியம் வாங்கியதற்கு பகரமாக அடமானமாக தன் இரும்பு சட்டையை வைத்திருந்தார்கள். இந்த நிலைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் போது உள்ள நிலை, வாழும் போது அவர்களுடைய நிலை. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم ذات يوم والذي نفس محمد بيده ما أمسى في آل محمد صاع من حب ولا صاع من تمر وإنهم يومئذ لتسعة أبيات له يومئذ تسع نسوة. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்ப நிலையை பற்றி நமக்கு சொல்கிறார்கள். சில சமயங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தெளிவுபடுத்தினார்கள், வெளிப்படுத்தினார்கள் தன் வறுமை நிலையை, தன்னுடைய எளிமை நிலையை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. தூரத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பவர், வெளியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவறாக எண்ணிவிடக் கூடாது. நாம் கஷ்டத்திலே இருக்கிறோம், வறுமையிலே இருக்கிறோம், பஞ்சத்திலே இருக்கிறோம், பசியிலே இருக்கிறோம், பட்டினியிலே இருக்கிறோம், துன்பத்திலே இருக்கிறோம், வாழ்க்கை நெருக்கடியிலே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை இன்பமாக சுகமாக வசதியான வாழ்க்கையில் இருக்கிறார்களோ என்று யாரும் தவறாக எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே தன் உண்மை நிலையை மக்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், தன்னை போன்று ஒரு பற்றற்ற வாழ்க்கையை இந்த சமுதாயம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு இந்த வாழ்க்கை, இந்த பற்றற்ற வாழ்க்கைக்கு ஒரு முன்னோடியாக, ஒரு முன் உதாரணமாக, பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்ப நிலைமையை வெளிப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலை, தூதரே உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான். அந்த இறக்கப்பட்டதிலே குர்ஆனும் அடங்கும், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் அடங்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவும் அடங்கும். சுன்னா என்பது அவர்களுடைய சொல் செயல் வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று மறைக்கப்பட்ட ஒரு அந்தரங்க வாழ்க்கை இல்லை. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எடுத்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் இந்த ஹதீஸிலே, முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, முஹம்மதுடைய குடும்பத்தாரிடம் ஒரு சா, முஹம்மதுடைய குடும்பத்தாரிடம் ஒரு சா தானியம் கூட இன்றைய மாலை பொழுதில் இல்லை, அல்லது ஒரு சா பேரித்தம்பழம் கூட இன்றைய மாலைய பொழுதில் இல்லை. இன்னைக்கு இரவு சாப்பிடுறதுக்கு பொதுவாக அரபுகளிடத்திலே இரண்டு வேளை உணவு முக்கியமான உணவு. ஒன்று காலையில் சாப்பிடுவார்கள், இரண்டாவது மாலையிலே சாப்பிடுவார்கள். இன்றைய மாலையிலே ஏறக்குறைய 2.5 கிலோ அளவுக்குள்ள தானியங்கள் இல்லை, அதற்கு அந்த அளவில் உள்ள பேரித்தம்பழம் கூட இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று எத்தனை பேர் இருந்தார்கள்? 9 குடும்பம், 9 வீடுகள் இருந்தன, 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். இந்த 9 மனைவிமார்கள் சாப்பிடுவதற்கு ஏறக்குறைய 2.5 கிலோ தானியம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டிலே இல்லை. முஆவியா இப்னு குர்ரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு அவர்களுடைய தந்தை குர்ரா கூறியதாக, லக்கத் அமர்னா கனா மா நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூலுல்லாஹோடு உம்ராவுக்கு சென்றோம். எங்க போறாங்க? உம்ராவுக்கு செல்கிறார்கள். வமா லனா தஆமுன் இல்லல் அஸ்வதானி, இந்த முழு பயணத்திற்கும் எங்களுக்கு உணவு பேரித்தம் பழமும் தண்ணீரையும் தவிர வேறு இல்லை. உம்ரா பயணத்துக்கு போறாங்க, போறதுக்கு என்ன இருக்கு அவங்கள்ட்ட? பயணத்துக்கு சாப்பாடு என்ன? பேரிசம்பழமும் தண்ணீரும் தான். பயணத்திலே செல்ல வேண்டும், எவ்வளவு களைப்பு இருக்கும், எவ்வளவு அசதி இருக்கும், சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது? பேரிசம்பழமும் தண்ணீரும் மட்டும்தான். இதே நிலையில் அவர்கள் சென்று திரும்பி வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், قالت والله لقد كان يأتي على آل محمد صلى الله عليه وسلم الشهر ما يختبز فيه. قال قلت يا أم المؤمنين فما كان يأكل رسول الله صلى الله عليه وسلم؟ فقالت كان لنا جيران من الأنصار جزاهم الله خيرا كان لهم شيء من لبن يُهْدُونَ مِنْهُ إِلَى رَسُولِ اللَّهِ صَلَى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ. عائشہ رضی اللہ عنہ சொல்லி கிட்டார்கள், ஒரு மாதம் முழுமையடைந்திருக்கும், எங்களுடைய வீடுகளில் ரொட்டி சுடப்பட்டு இருக்காது. عائشہ رضی اللہ عنہ விடத்தில் இந்த செய்தியை கேட்ட சாபிஈ கேட்கிறார், மூமின்களின் தாயே, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்றால் என்ன சாப்பிட்டு வந்தார்கள்? ஒரு மாசமா ரொட்டி சுடன் சொன்ன, அப்ப சாப்பிட்டது என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், எங்கள் வீட்டை சுற்றி அன்சாரி தோழர்கள் இருந்தார்கள், எங்களுக்கு அண்டை வீட்டார்களாக அன்சாரிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு எப்போதாவது பால் வந்தால், ஒட்டகப்பாலோ அல்லது ஆட்டுப்பாலோ கிடைத்தால் அதை எங்களுக்கு அனுப்புவார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு வந்தார். ஒரு மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரொட்டி துண்டு கூட கிடைக்காத அந்த எளிமை நிலையிலே இருந்தார்கள். சாப்பிடுவதற்கு பாலை தவிர, அதுவும் அன்சாரிகளிடமிருந்து வந்தால் அந்த பால் என்ற நிலைமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை இருந்தது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரஐத்து சப்ஈன மின் அஹ்லி ஸுஃபா يُصَلُّونَ فِي ثَوْبٍ فَمِنْهُمْ مَنْ يَبْلُغُ رُكْبَتَيْهِ وَمِنْهُمْ مَنْ هُوَ أَسْفَلَ مِنْ ذَلِكَ فَإِذَا رَكَعَ أَحَدُهُمْ قَبَضَ عَلَيْهِ مَخَافَةَ أَنْ تَبْدُو عَوْرَتُهُ. 70 திண்ணைத் தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன். திண்ணைத் தோழர்கள் யார்? அதிகமான மக்கள் திண்ணைத் தோழர்கள் என்றால் தவறாக அர்த்தம் கொண்டுள்ளார்கள். வியாபாரம் செய்ய தெரியாதவர்கள், விவசாயம் செய்ய தெரியாதவர்கள், அல்லது சமுதாயத்திலேயே வறுமையில் கிடந்த குடும்பத்தினர், இவர்களுக்கு எந்த ஆதரவும் இருக்காது, இவர்கள் அந்த திண்ணையிலே பக்கீர்களாக தங்கியிருந்தார்கள் என்று. இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே, இது திண்ணை தோழர்களை பற்றிய தவறான புரிதல். திண்ணை தோழர்கள் யார் தெரியுமா? சிறந்த அறிவாளிகள், சம்பாதிக்க தெரிந்த சிறந்த புத்திசாலிகள், சமுதாயத்திலே முன்னேறுவதற்கு தெரிந்த சிறந்த திறமைசாலிகள். இருந்தாலும் அல்லாஹுவின் மீது கொண்ட அன்பால், ரசூலின் மீது கொண்ட அன்பால், இந்த அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணமாகி அப்படியே வாழ்க்கையை துறந்துவிட வேண்டும் என்ற வேட்கையால் தங்களை முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திலே அர்ப்பணம் செய்தவர்கள் திண்ணைத் தோழர்கள். இவர்கள் யார்? இரவு பகலாக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபையிலே காத்திருப்பார்கள். எங்கேயாவது ஒரு போர் நிகழ்ந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அனுப்ப மாட்டார்களா? சரியா, சிறு படைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற கூட்டம் இந்த திண்ணைத் தோழர்கள். அதாவது முழுமையாக தங்களை ரசூலுல்லாஹ்வின் அந்த சமூகத்திலே அர்ப்பணம் செய்து இஸ்லாமிற்காகவே வாழ்ந்து இறந்தவர்கள் தான் அந்த திண்ணைத் தோழர்கள். வியாபாரம் செய்ய தெரியாமல் இல்லை, சம்பாதிக்க தெரியாமல் இல்லை, புத்திசாலிகள் புத்திசாலிகளாக அவர்கள் இருக்கவில்லை என்ற காரணம் அல்ல. நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை அறிவித்த சஹாபாக்களிலே அதிகமான எண்ணிக்கையில் அறிவித்தவர்கள் யார்? இந்த திண்ணைத் தோழர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அசைவை, அமைதியை, அவர்களுடைய பயணத்தை, அவர்களுடைய போரை நமக்கு அறிவித்தவர்கள் யார்? அதிகமான எண்ணிக்கையில் அறிவித்தவர்கள் இந்த திண்ணைத் தோழர்கள். தீனுக்காக தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள், இதுதான் அந்த திண்ணைத் தோழர்களுடைய சரியான இலக்கணம். சிலர் சொல்வது போன்று குடும்பம் இல்லை, அவர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் அந்த இடத்திலே வந்து கிடந்தார்கள் என்று புரிகிறார்களே மக்கள், அப்படி அல்ல. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் திண்ணை தோழர்களிலே 70 தோழர்களை ஒரு முறை பார்த்தேன். அவர்கள் எல்லோரும் ஒரே ஆடையில் தான் சொல்கிறார்கள். இன்னைக்கு நம்ம உடுத்துற மாதிரி பல ஆடை அவர்களிடத்திலே இல்லை. சிலருடைய ஆடை முட்டிக்கால் அளவுதான் இருந்தது, சிலருக்கு ஆடை கொஞ்சம் கீழ்வரையும் இருந்தது. அவர்களிலே ஒருவர் ருக்கு செய்தால் அந்த ஆடை பின்பக்கமாக விலகிவிடக் கூடாது என்பதற்காக அதை நெருக்கி பிடித்துக் கொள்வார். யாருடைய நிலைமை இது? அஸ்ஹாபு ஸுஃபா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம். எவ்வளவு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த ஒரு பற்றற்ற வாழ்க்கையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள். ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال له لما بعثه الى اليمن اياك والتنعم اياك والتنعم فان عباد الله ليسوا بالمتنعمين. معاذ சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிப்பதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன். சுகபோகமான வாழ்க்கையை உனக்கு நான் எச்சரிக்கிறேன், வேண்டாம் அந்த வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் சுகபோகமான வாழ்க்கையை, ஆடம்பரமான வாழ்க்கையை, விசாலமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பவர்கள் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதை அனுப்புகிறார்கள். எங்கே? யமனுக்கு. எப்படி? கவர்னராக அனுப்புகிறார்கள், ஆளுநராக அனுப்புகிறார்கள், அந்த மக்களை ஆட்சி செய்கின்ற ஒரு அதிகாரியாக அனுப்புகிறார்கள், அந்த மக்களிடமிருந்து ஜகாத்தை சதகாவை வசூல் செய்கிற ஒரு அதிகாரியாக அனுப்புகிறார்கள், பைத்துல் மாலை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக அனுப்புகிறார்கள், ஒரு பெரிய தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசராக அனுப்புகிறார்கள். பொதுவாக ஆட்சி அதிகாரம் என்று வந்தால் வாழ்க்கை தரம் மாறிக்கொண்டே செல்லும். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இதிலிருந்து அப்பாற்பட்டவர்கள் தான் நபித்தோழர்கள். சாதாரண ஆட்சியாளர்களோ அதிகாரிகளோ இருக்கும் நிலையிலிருந்து, இருக்கும் தன்மையிலிருந்து அப்பாற்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள். ஆட்சி அதிகாரம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தும் தங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பற்றற்ற ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அதுபோன்றே வாழ்ந்து காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பற்றற்ற வாழ்க்கை இதனுடைய சிறப்பு என்ன? இதனால் நமக்கு ஏற்படுகிற மன நிம்மதி என்ன? இதனால் நமக்கு ஏற்படுகிற பலாபலன்கள் என்ன? அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்களே, சஹாபாக்களுக்கு இந்த வாழ்க்கையை சொன்னார்களே, இதிலே ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது, இதுல மிகப்பெரிய ஒரு உண்மை, இதுல மிகப்பெரிய ஒரு தத்துவம் அடங்கி இருக்கிறது. அந்த உண்மை, அந்த தத்துவம், அந்த அடிப்படை நம்மில் பலருக்கு புரியாத காரணத்தால் அல்லது அதை மறந்துவிட்ட காரணத்தால் இன்று நாம் நம்மிலே பலர் சுகபோகமான வாழ்க்கையை, ஆடம்பரமான வாழ்க்கையை தேடுகிறோம், அதற்காக முயற்சி செய்கிறோம். இன்று நம்மிலே பலர் பெரும்பாலும் கவலைப்படுவது எதற்காக? பெரும்பாலும் கவலைப்படுவது எதற்காக? எதற்காக சொல்லுங்க? எதுக்காக? செல்வத்துக்காக, பணத்துக்காக, ரிஸ்க்குக்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம என்ன அன்றாட வாழ்க்கையிலே பசியில் வைத்திருக்கிறான், பட்டினியாக இருந்திருக்கிறோமா? ஒரு நாள் என்னிடத்தில் இன்று சாப்பிடுவதற்கு பணம் இல்லாததால் நான் பட்டினியாக இருந்திருக்கிறேன் நம்மள யாராவது சொல்ல முடியுமா? என்னிடத்திலே உடுத்துவதற்கு உடை இல்லை, கிழிந்து விட்டது ஆடை, அதை தைப்பதற்கு கூட வசதி இல்லை, இந்த கிழிந்த ஆடையை மாற்றுவதற்கு எனக்கு வசதி இல்லையே என்ற நிலைமை நம்மிடத்தில் யாருக்காவது இருந்திருக்கிறதா? இருந்திருக்கா? இது வந்து பயம் நினைத்துக் கொள்ளாது. நம்ம நமக்குள்ளார நம்முடைய விஷயங்களை, நன்மைகளை பரிமாறிக்கொள்கிறோம். அப்படி யாருக்காவது இருந்திருக்கா? நான் ஒரு வீட்டில் வாழ்ற வெயிலிருந்து, வெயிலின் கொடுமையிலிருந்து என்னால் அந்த வீட்டிலே என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை, மழை பொழிந்தால் மழை பெய்தால் அந்த மழையின் நீரிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை, குளிர் அடித்தால் என்னால் அந்த வீட்டிலே வசிக்க முடியவில்லை என்ற தரத்தில் நாம் இருக்கிறோமா? அப்படி ஒரு கஷ்ட நிலைமையில் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இருந்தாலும் இன்று நம்மிலே பலர் கவலையில் இருக்கிறார்களா இல்லையா? தன்னை நெருக்கடியில் உணர்கிறார்களா இல்லையா? தன்னை வறுமையில் உணர்கிறார்களா இல்லையா? அல்லாஹ்விற்கு வாய் திறந்து யா அல்லாஹ், சாப்பிட்டதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பசியை போக்கினானே, ஒரு ஆடையை உடுத்தும் போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த ஆடையை கொடுத்தானே, வீட்டுக்குள் நுழையும் போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தங்குவதற்கு ஒரு வீட்டை கொடுத்தானே என்று மனமாற நன்றி செலுத்துகின்ற ஒரு இறை நம்பிக்கையின் அந்த உண்மையான தன்மையில் நாம் இருக்கிறோமா? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை கஷ்டங்கள், இத்தனை சிரமங்கள், இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இரவிலே தூங்கும் போது ஒரு துஆ சொல்வார்கள். இது வேற விஷயம், நம்மள பலருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்த துஆக்கள் எல்லாம் தெரியாது என்பது. அந்த துஆக்கள் தெரிந்திருந்தாலே ஈமானின் எவ்வளவோ பாடங்களை நாம் படித்திருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வஸஃபானி وكفاني وآواني فكم من ناس لا مطعم له ولا مقي الا புகழும் அல்லாஹ்விற்கு. அல்லாஹ் எனக்கு சாப்பிட கொடுத்தான், குடிக்க கொடுத்தான், எனக்கு தங்குமிடத்தை கொடுத்தான், என் தேவைகளை நிறைவேற்றினான். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ மக்கள் சாப்பிட உணவளிப்பவர் யாரும் இல்லாமல், தங்குவதற்கு இடம் கொடுப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்வார்கள். எப்போது? இரவிலே தூங்கும்போது. இது என்ன நமக்கு அறிவுறுத்துகிறது? இது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? நம்மிலே பலர் இரவிலே தூங்கும் போது நாளைக்கு என்ன செய்யறது, நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறது, நாளையினுடைய உலக பிரச்சனைகளை மட்டும் சிந்தித்தவர்களாக, நாளையின் உலக தேவைகளை தேவைகளுக்கு மட்டும் பிளானிங் பண்ணியவர்களாக தூங்குவதை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் இன்று நமக்கு வாழ வைத்து நமக்கு உஜீவனத்தை கொடுத்தானே, அதற்கு நன்றி செலுத்தியவர்களாக நம்ம எத்தனை பேர் தூங்குகிறோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ், இந்த துஆ நமக்கு எதை கற்றுத்தருகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீண்ட விசாலமான பரந்த சிந்தனையை, தூங்கும் போது எப்படியெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை எண்ணி பார்த்திருப்பார்கள், அல்லாஹ்வுடைய அருளை எண்ணி பார்த்திருப்பார்கள். ஒரு பேரித்த பழம்தான் என்று சாப்பிட்டு இருப்பார்கள். நம்மை போல வயிறு புடைக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள். நம்மை போன்ற பல வகை உணவுகளை ஒரே நேரத்தில் சாப்பிட்டார்கள். நம்மை போலவா மூன்று வேளை உணவும் முழுமையாக பசி போகும் அளவு, பசி போகும் அளவு மட்டுமல்ல அதைவிட அதிகமாகவே சாப்பிடுகிற நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஒரு நாளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக பசி போகும் அளவு இரண்டு வேளை சாப்பிட்டது கிடையாது. ஹதீஸ்ல எப்படி வருது? ஒரு நாளைக்கு இரண்டு வேளை வயிறு நிரம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது கிடையாது. அதே போல ரெண்டு நாள் தொடர்ந்து சாதாரண பார்லியினுடைய ரொட்டி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதும் கிடையாது. இந்த நிலைமையில் இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு சாப்பாடு கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு உணவு கொடுத்தான். தங்கக்கூடிய இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு அறை எவ்வளவு பெரியது? அவர்கள் ஒரு ஆள் தொழ முடியாது, தொழுதால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய காலை சுருக்கிக்கொள் என்று சொல்ல வேண்டும். சஜிதாக்கு போகும் பொழுது காலில் கை வைப்பாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா காலை மடக்கிக் கொள்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்வார்கள். இந்த நிலைமையில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு எப்படி நன்றி செலுத்தினார்கள்? எவ்வளவு அல்லாஹ்வுடைய நேமத்துகளை எண்ணி பார்த்திருப்பார்கள் தூங்கும் போது. யா அல்லாஹ், உனக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும், நீ சாப்பாடு கொடுத்தாயே, நீ எனக்கு தண்ணி கொடுத்தாயே, நீ எனக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தாயே, என்னை நீ ஆதரித்தாயே, என்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றினாயே. அவ்வளவு நீண்ட சிந்தனைகள் இந்த துஆவுக்குள்ளே அடங்கி இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பற்றற்ற வாழ்க்கையினுடைய நன்மைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். முதலாவதாக ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற அடியானாக உருவாகிறான். பற்றற்ற வாழ்க்கையின் முதல் அடிப்படை நாம் சொன்னோம் ஆரம்பமா ஹதீஸை கொண்டு. பற்றற்ற வாழ்க்கையினுடைய முதல் அடிப்படை என்ன என்ன என்ன? அல்லாஹ் கொடுப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுதல், திருப்தி அடைதல். அப்ப எந்த எப்போது அடியான இந்த நிலைமையை அடைகிறானோ அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறவனாக மாறுகிறான். ஒன்று. இரண்டாவது என்ன, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம்? இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு சுருக்கமாக தெரியும். எப்படி இந்த உலக வாழ்க்கை சுருக்கமாக தெரியும்? இந்த உலக வாழ்க்கையின் வாழ்வாதாரத்துக்காக அல்லது வசதிக்காக பெரும் முயற்சி எடுப்பது இவனுக்கு அனாவசியமான ஒரு வேலையாக தெரியும். மறுமை இவனுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கும். இவன் அடுத்து கடக்க இருக்கின்ற பயணம் கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை. இந்த நீண்ட வாழ்க்கை இவனுக்கு கண்ணுக்கு முன்னால் எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும். மறுமையை மறக்க மாட்டான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் மறுமையை மறக்க மாட்டான். சொர்க்கத்தை நினைத்துக் கொண்டே இருப்பான். இதை நினைத்துக் கொண்டே இருப்பான். இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் வசதியாக வாழும் போது சொர்க்கத்தை நினைப்பது குறைவாகிவிடும், மறுமையை ஆசை வைப்பது குறைவாகிவிடும், மறுமையின் சேட்டம் உள்ளத்திலே இருக்காது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் போது செய்கிற ஒரு துஆ என்ன சொல்வார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வர்ஸுக்னா கைரன் மின்ஹு. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ கொடுத்த இந்த உணவிலே அருள் கூறி இதைவிட சிறந்ததை நீ எங்களுக்கு கொடு, இதைவிட சிறந்ததை எங்களுக்கு கொடு. எங்க கொடு, எங்க கொடுன்னு கேட்டாங்க. துன்யால கொடு கேட்டாங்க, கொடுனா எங்க கொடு, ஆகிரத்திலே கொடு என்று கேட்டார்கள். இன்று நாம் பல வகை உணவுகளை ஒரே நேரத்தில் சாப்பிடும் போது இந்த துஆவை நம்மால் சொல்ல முடியுமா? எப்போது நம்முடைய வாழ்வு வாழ்க்கை தரம் எளிமையாக இருக்குமோ இந்த துஆவை சொல்ல முடியும், இந்த பிரார்த்தனையை நாம் கேட்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆவை பார்க்கிறோம். யா அல்லாஹ், கொடுத்தவற்றிலே பரக்கத்து செய், இதைவிட சிறந்ததை எங்களுக்கு கொடு. எங்க கேட்டார்கள்? சொர்க்கத்திலே கேட்டார்கள். மனம் விரும்பிய உணவுகள் அங்கே, மனம் விரும்பிய வாழ்க்கை அங்கே. இப்ப ஒரு மனிதன் பற்றற்ற வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்கும் போது மறுமை நினைவு அவனுக்கு இருக்கும். இரண்டாவது மிகப்பெரிய லாபம். மூன்றாவது பெரிய லாபம் என்ன? எப்போது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறவனாக மறுமையின் நினைவு கொண்டவனாக இவன் மாறிவிடுகிறானோ, மூன்றாவது வணக்க வழிபாடுகளிலே இவனுடைய மனம் லயிக்கும், இவனுடைய மனம் ஈடுபடும். இந்த வணக்க வழிபாடுகளிலே தொழுகையிலோ குர்ஆன் ஓதுவதிலோ திக்ரு செய்வதிலோ நம்முடைய மனம் லயிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையிலே பற்றற்ற தன்மை இல்லை. அதன் காரணமாக துன்யாவுக்காகவே கலைத்து, துன்யாவுக்காகவே நம்முடைய சக்திகளை போக்கி, துன்யாவுக்காகவே வாழ்ந்தவர்களாக ஆகிவிடுகிறோம். மறுமையை மறந்து விடுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானே. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்களோ அப்படியே அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொள்வோம். செல்வந்தர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக எல்லாவற்றையும் தர்மம் செய்து ஏழையாக மாறினார்கள். சம்பாதித்தார்கள். இஸ்லாமிற்கு வந்ததற்கு பிறகும் சம்பாதித்தார்கள். ஆனால் தான் சம்பாதித்ததை கொண்டு தான் அனுபவிக்கவில்லை. என்ன செய்தார்கள்? மார்க்கத்துக்காக கொடுத்தார்கள், மக்களுக்காக கொடுத்தார்கள். இன்று நம்மிலே ரெண்டு விதமான மக்கள், ரெண்டு விதமான மக்கள், நம்முடைய நம்மிலே ரெண்டு விதமான சாரார் இருக்கிறார், ரெண்டு விதமான கூட்டம் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் என்ன? பற்றற்ற வாழ்க்கை என்று கூறி சோம்பேறிகளாக இருப்பவர்கள், சம்பாதிக்க மாட்டார்கள், பிறருக்கு சுமையாக இருப்பவர்கள். இப்படி இருந்தவர்கள் அல்ல சஹாபாக்கள். புரிஞ்சுங்களா? இன்னொரு கூட்டம், நம்மிலே ரொம்ப சுதாரிப்பாக அல்லும் பகலும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி? தான் சம்பாதிப்பதெல்லாம் தனக்கே, தான் சம்பாத்தியத்தை கொண்டு முழுமையாக தானே நன்மை அடைய வேண்டும். தான் சாப்பிட்டு பார்க்க வேண்டும், தன் குடும்பம் உண்டு பார்க்க வேண்டும், தான் உடுத்தி பார்க்க வேண்டும், தன் குடும்பம் உடுத்தி பார்க்க வேண்டும், தான் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று தன் சம்பாத்தியத்தை எல்லாம் தனக்கே செலவு செய்து கொள்பவர்கள் சஹாபாக்கள். இப்படியும் அல்ல. முதலாவது கூட்டத்தை போன்று சம்பாதிக்காமல் சோம்பேறிகளாக பிறருக்கு சுமையாக இருந்தவர்களும் அல்ல சஹாபாக்கள். இரண்டாவது கூட்டத்தை போன்று தான் சம்பாதித்ததையெல்லாம் தனக்கே அனுபவித்து தானே சுகம் கண்டு தானே வாழ்ந்து தனக்கே அளித்தவர்களும் அல்ல. சம்பாதித்தார்கள், அப்துல் ரஹ்மான் சம்பாதித்தார், ஜுபேர் இப்னு அவ்ஃப் அவ்வாம் சம்பாதித்தார்கள், எத்தனை சஹாபாக்கள் சம்பாதித்தார்கள். ஆனால் தான் சம்பாதித்ததை தான் அனுபவிக்காமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்கி ஏழைகளுக்கு கொடுத்தவர்கள் அந்த சஹாபாக்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அன் கைஸ் கால் கான லி அபி பக்ரின் குலாம். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு அடிமை இருந்தார். அவர் அன்று மாலையிலே ஏதாவது சம்பாதித்து தானியங்கள் ஏதாவது உணவு கொண்டு வந்தால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், என்ன செய்தாய், எங்கிருந்து கொண்டு வருகிறாய் என்று. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிடித்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுவார்கள். ஒரு முறை இரவிலே பசியின் கொடுமையால் கேட்க மறந்து விட்டார்கள், சாப்பிட்டு விட்டார்கள். பிறகு நினைவு வந்த போது தன் அடிமையை அழைக்கிறார்கள், எங்கிருந்து கொண்டு வந்தாய் இந்த உணவை என்று கேட்கிறார்கள். அவர் சொன்ன அந்த வழி, எங்கிருந்து இந்த உணவை கொண்டு வந்தார் என்று எப்படி சம்பாதித்தார் என்று சொன்னாரோ அது அபூபக்கர் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. உடனே தான் சாப்பிட்ட அந்த உணவை முழுமையாக வாயிலே விரல் விட்டு வாந்தி எடுத்து விட்டார்கள். பசியில் அந்த உச்ச நிலையிலே கிடைத்த உணவு அதை தான் எங்கிருந்து வந்தது என்று கேட்க மறந்து விட்டோமே என்ற அச்சம் அவர்களுக்கு வருகிறது. கேட்கிறார்கள், அது உகந்த வழியல்ல என்று தெரிந்ததற்கு பிறகு வயிற்றுக்குள்ளார போயிருந்தாலும் என்ன செய்தார்கள், வாந்தி எடுத்து விட்டார்கள். இது எப்ப ஏற்படும்? இந்த உலகத்திலே பற்றற்ற வாழ்க்கை அந்த மனப்பக்குவம் இருந்தால் தான் ஏற்படும். இல்ல ஹவான எப்படி எவ்வளவு இருந்தாலும் பத்தாது என்று இருக்கும் பொழுது பரவாயில்ல பரவாயில்ல ஹராம், இந்த தடவை பார்த்துக்கலாம் அடுத்த தடவை மாத்திக்கலாம், எப்படி அல்லாஹ் இந்த தன்மை ஏற்படாது. தன் வாழ்வில் ஹராம் கடந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி விடுவோமே விடுவோமே எந்த பயம் வராது. ஏன், இவர் தான் போதும் என்ற மனம் உள்ளவராக இல்லையே, இன்னும் அதிகத்தை தேடிக்கொண்டல்லவா இருக்கிறார். அவர் எப்படி வந்ததை விடுவதற்கு மனம் வரும்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மரண நேரத்தில் ஆயிஷாவை பார்த்து சொல்கிறார்கள், ஆயிஷா உனக்கு தெரியும் நமக்கு சொந்தமானது இப்போது இங்கே இரண்டு பொருட்கள் இருக்கின்றன. ஒன்று நம் பால் குடிப்பதற்காக நாம் வைத்திருக்கின்ற இந்த ஒட்டகம், இரண்டாவது இதோ இந்த அடிமை. இவர் முஸ்லிம்களுக்கு வாழ்கள் செய்து கொடுக்கிறார், நமக்கு பணிவிடை செய்கிறார், கிடைப்பதை கொண்டு அவரும் பயன்பெறுகிறார் நமக்கும் பயன் பெறுகிறார். உன்னை இடையில கேட்டுக்கொள்ளுங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகும் போது என்ற செய்தியை நாம் இங்கே தெரிகிறோம். வஃபாத் ஆகும் போது எப்படி இருந்தார்கள் அவர்கள், என்ன பொறுப்பில் இருந்தார்கள்? கலீஃபா, கலீஃபா என்றால் ஆளக்கூடிய ஆட்சியாளர். அந்த நிலையிலே அவர்களுக்கு சொந்தமானது என்ன என்று சொல்கிறார்கள். அரபுகளுக்கு ஒரு ஒட்டகம் என்று பெரிய விஷயமா? கலீஃபா, ஒரு ஒட்டகம் இருக்கிறது, ஒரு அடிமை இருக்கிறார். சரி, என்ன செய்யறது அடுத்து? நான் இறந்து போயிட்டா இதையெல்லாம் உமர்ட்ட கொடுத்துரு, அடுத்த கலீஃபாட்ட கொடுத்துருங்க. அது கூட மகளுக்கு கிடையாது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அபூபக்கருடைய இந்த சொத்தை அனுப்பும் போது உமர் அவர்கள் அழுதார்கள். அபூபக்கர் தங்களுக்கு பின்னால் வருகின்ற ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்து விட்டார்கள். ஒரு ஆட்சியாளர் மரணிக்கிறார், அவருக்கு சொந்தமான சொத்து என்ன? ஒரு பால் கொடுக்கிற ஒட்டகமும் ஒரு பணியாளரும் தான் இருக்கிறார். அந்த இரண்டையும் அடுத்த கலீஃபாவுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி வசியத்து செய்துவிட்டு மரணிக்கிறார் கலீஃபா. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், லம்மா ஹதர அபி ரஹிமஹுல்லாஹ் தஆனி ஃபகால யா புனய்ய இன்னி குன்து அஅதைதுக தம்ர கைபர். கைபருடைய பேரீச்சம்பழங்கள், அவற்றை ஆயிஷா நான் உனக்கு கொடுத்து வந்தேன், வருஷ வருஷம் வர விளைச்சல் இருந்து உனக்கு நான் கொடுத்து வந்தேன். ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்று அங்கே விளைநிலம் இருந்து அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹைபர் பொருளை கிடைத்த அந்த பங்கை கொடுத்திருந்தார்கள். ஆயிஷா உனக்கு விருப்பம் இல்லாமல் தான் அதை வாங்கி கொண்டிருந்தாய். ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவருடைய தர்மத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போது நான் சொல்கிறேன், ஹைபருடைய அந்த நிலத்தை நீ எனக்கு திரும்ப கொடுத்து விடு. ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள், புரிஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய தந்தையின் நோக்கத்தை புரிந்து கொண்டார். அழுகிறார்கள், அழுகி எதுக்காக அல்ல, கொடுத்த நிலத்தை அந்த வாழ்க்கையில நம்ம சாப்பிடுறதுக்காக வேண்டி உள்ள வாழ்வாதாரத்தை திரும்ப வாங்குறாங்களே என்பதற்காக அல்ல, புரியணும். அழுதார்கள், غفر الله لك يا ابتي ان تنديه الله உங்களை மன்னிக்கட்டும். لو كان خيبر ذهبا جميعا لرددتها عليه. நீங்கள் எங்களுக்கு ஹைபர்ல கொடுத்த அந்த நிலமெல்லாம் தங்கமாக இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு கொடுத்து விடுவேன். இவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் அழுதார்கள், அழுதற்கு பிறகு சொல்கிறார்கள், தன் தந்தை மறுமையை நினைத்து அஞ்சிய அந்த அச்சத்தை நினைத்து அவர்களுக்கு அழுகை வருகிறது. அல்லாஹ்விடத்தில் சென்றால் நான் என்ன பதில் சொல்வேன் இந்த செல்வத்திற்காக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், தந்தையே ஹைபருடைய அந்த நிலங்கள் எல்லாம் எனக்கு தங்கமாக நிரம்பி இருந்தாலும் அதை நான் கொடுத்து இருப்பேன். எவ்வளவு பெரிய விசாலமான மறுமையின் உள்ளம் கொண்ட ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா பாருங்கள், நீங்க எப்படி ஒரு அற்ப காசுகளை கூட, சில்லறை காசுகளை கூட தர்மம் செய்வதற்கு மனம் இல்லாமல் பலர் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா, இது வாயால பெருமைக்கு சொன்ன வார்த்தை அல்ல, வாயால் சொல்ல ரொம்ப பேரு பார்த்தோம். ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் உமர், உஸ்மான், அலி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹும் ஒவ்வொரு நாளும் பல நேரங்களிலே லட்சக்கணக்கான திருகங்களை ஆயிஷாவிடத்தில் அனுப்பினார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. அன்றைய மாலை பொழுது வருவதற்குள் அத்துணை லட்சம் திருகங்களையும் தர்மம் செய்து விட்டார்கள். அன்று மாலை தான் நோன்பு நோற்பதற்கு, தன் அடிமை நோன்பு திறப்பதற்கு சில கறித்துண்டுகள் வாங்குவதற்கு கூட செல்வத்தை மிச்சப்படுத்தி வைத்துக் கொள்ளவில்லை. ஒரு திருகத்தை கூட அந்த ஒரு லட்சத்திலிருந்து தன் தேவைக்காக மிச்சப்படுத்தி வைக்கவில்லை. சரி, அடுத்து சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷாவே குரைஷிகளிலே அதிகம் வியாபாரம் செய்தவனாக நான் இருந்தேன், அதிகம் செல்வந்தனாக நான் இருந்தேன். அந்த அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்ததற்கு பிறகு, அல்லாஹ் ஆட்சி பொறுப்பை எனக்கு கொடுத்த பிறகு, நான் வேலை செய்தால் எவ்வளவு ஊதியம் எனக்கு கிடைக்குமோ அந்த அளவு இந்த பைத்துல் மாலிலிருந்து நான் செல்வத்தை, ஊதியத்தை பெற்றேன். என் மகளாரே, அந்த ஊதியத்திலிருந்து எனக்கு கிடைத்தது என்ன தெரியுமா, இதோ நான் மேலே போர்த்துகிறேன் அல்லவா அந்த இது போன்ற ஒரு டிரெஸ், அபாஹா என்று சொல்வார்கள். சில சமயங்களில் ஜும்மா பிரசங்கம் கொடுக்கும் பொழுது, அல்லது சில சமயங்களில் வெளிநாட்டு தூதர்களை சந்திக்கும் போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது போன்ற ஆடையை உடுத்துவது வழக்கமாக இருந்தது. கலீஃபாக்கள் சிலரும் அது போன்று ஆடையை உடுத்து வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அது போன்று ஒரு அபாஹா, சாதாரண இரண்டு ஆடைகளுக்கு மேலே போர்த்துகின்ற ஒரு ஆடை, அந்த ஒரு ஆடை இருக்கிறது. பால் தருகின்ற ஒரு ஒட்டகம் இருக்கிறது. இதோ இந்த அடிமை இருக்கிறார், நான் இறந்து விட்டால் உடனடியாக இவற்றை நீ உமர் இப்னு கத்தாபிடத்தில் கொடுத்து விடு. சரி, அடுத்து எனக்கு என்ன செய்யறது, நான் இறந்து விட்டால் என்ன ஒரு பழைய ஆடை இடத்துல இருக்கிறதோ அந்த ஆடையிலேயே என்னை கஃன் எடுங்கள், எனக்காக ஒரு புது துணியை கூட வாங்காதீர்கள். காரணம், புதிய ஆடை புதிய துணி உயிர் உள்ளவர்கள் அதற்கு மிக தகுதியானவர்கள், என்னை பழைய ஆடையிலேயே நீங்கள் கஃனிட்டு அடக்கம் செய்து விடுங்கள்.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-7866.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு முறை நான் அபூபக்கரை பார்த்தேன், அவர் தன் நாவை பிடித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். நாவை பிடிச்சி வெளியில் எழுந்துக்கிட்டு தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார், யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய கலீஃபாவை என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த நாவு என்னை பல பிரச்சனைக்கு ஆளாகி விட்டது, அதை நினைத்து நான் என்னை நானே நொந்து கொள்கிறேன், வேதனை செய்து கொள்கிறேன். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் போதும் அவர்களை விட்டு பிரிந்ததற்கு பிறகும் தன் வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்ளவே இல்லை. எந்த ஒரு பற்றற்ற வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மேற்கொண்டார்களோ, ஆட்சி வந்ததற்கு பிறகும் செல்வங்கள் வந்ததற்கு பிறகும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க? இடையில ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம மக்கள்ல ஒரு ரெண்டு தரம் மக்கள் இருக்காங்கன்னு சொன்னா இல்லையா, இன்னொரு வகையான மக்களையும் அங்க சேர்த்துக்கணும். இன்னொரு வகையான மக்கள் யார்? சம்பாதிப்பார்கள், சேர்த்து வைப்பார்கள், தானும் பயன்படுத்த மாட்டார்கள், தன் குடும்பத்தாருக்கும் கொடுக்க மாட்டார்கள், சேர்த்து சேர்த்து வச்சு வச்சு அழகு பார்ப்பவர்கள். இவங்களை சமுதாயத்திலே கருமிகள், கஞ்சன் என்று அறியப்படுகிறது. இப்படியும் ஒரு கூட்டத்தார். சஹாபாக்களை பொறுத்தவரை இந்த மூன்றில் எந்த பிரிவிலும் அவர்கள் இருக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சில சம்பவங்களை பார்க்கலாம். ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், தங்களுடைய ஆசிரியர்களிடத்திலிருந்து கேட்டதாக, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே செல்வம் வந்தது, எங்கிருந்தோ செல்வத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த செய்தி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, யார் இவர்கள்? உமருடைய மகளார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியார். வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், அமீர் முஃமினீன், உங்களுடைய உறவினர்களின் ஹக்குகளையும் நீங்கள் இந்த செல்வத்திலே மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் உறவினர்களுக்கு கொடுக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார். சொல்றது யாரு? உமருடைய மகளார். யார்கிட்ட சொல்றாங்க? தன் தந்தை உமரிடத்திலே சொல்கிறார்கள். பொதுவா அப்படித்தான், பலர் காசு வந்துருச்சுன்னு சொன்ன முதல்ல நாம் அதை கொண்டு பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும், பிறகு எஞ்சியதை பார்ப்போம் என்று. இது ஒரு அனுமதிக்கப்பட்ட வழி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, அலூனக மாதா யுன்ஃபிகூன் குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன். எங்கே தர்மம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள், எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், முதலிலே பெற்றோருக்கு கொடுக்கட்டும், நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்கட்டும். இது தான் சம்பாதித்த சொந்த செல்வமாக இருந்தால், ஆனா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருவதோ இங்க என்ன, முஸ்லிம்களுடைய பைத்துல் மால் வருகிறது. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து என்ன? இந்த பைத்துல் மாலிலே உமருக்கு என்று ஒரு பங்கு இருக்கும் அல்லவா, அந்த பங்கை கொண்டு தன் உறவினர்களை ஆதரிக்கும்படி வேண்டுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யா பிந்தா ஹக்கு அக்ரிபாயி ஃபீ மாலி வ அம்மா ஹாதா ஃபீ சதத்தில் முஸ்லிமீன் கஷஸ்தி அபாக்கி வ நஸஹ்தி அக்ரிபாக்கி கூமி ஃபகாமத் வல்லாஹி தஜுர்ரு தைலஹா. சொல்றாங்க, மகளே, நம் உறவினர்களின் ஹக்குகளை என் செல்வத்திலே கேட்டா வந்திருக்கிறாய்? முடியாது, இவை அனைத்தையும் முஸ்லிம்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நான் கொடுத்து விடுவேன். நீ உன்னுடைய உறவினர்களுக்கு நன்மையை நாடி உன் தந்தைக்கு மோசடி செய்து விட்டாயே. எதை மோசடிக்கிறாங்க? எதை மோசடிக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வத்தை ஏழை முஸ்லிம்களுக்கு கொடுக்காமல் உறவினர்களுக்கு கொடு என்று சொன்ன வார்த்தையை கஷஷ்டி அபாக்கி, உன் தந்தைக்கு மோசடி செய்து விட்டாயே, உன் உறவினர்களின் நன்மையை நாடுகிறாயே, எழுந்து சென்று விடு. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா பயந்து அங்கிருந்து தன்னுடைய ஆடையை இழுத்தவர்களாக ஓடிவிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பணிவையும் பற்றற்ற வாழ்க்கையும் பார்க்கிறோம். இப்னு உமர் சொல்கின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு வசியத்து செய்தார்கள், நான் இறந்து விட்டு என்னை நீங்கள் கபரிலே வைக்கும் போது, பொதுவாக செல்வந்தர்கள் இறந்து விட்டால் இன்று பல முஸ்லிம்களையும் பார்க்கிறோம், கபரு பல லட்சங்களிலே கட்டப்படுகிறது, கபரு பல லட்சங்களிலே கட்டப்படுகிறது, மார்பிள், கிரேனைட்கள், பேர் எழுதுவது என்ன, அதற்கு பூ போடுவது என்ன, அதை ஜோடிப்பது என்ன. உமர் சொல்கின்றார், இஸ்லாமிய மிகப்பெரிய அந்த பேராட்சியின் தலைவராக இருந்தவர் உமர், எவ்வளவு பணிவு பாருங்கள். நான் இறந்து விட்டால் என்னை சாதாரணமாக மண்ணிலே படுக்க வைத்து என் கண்ணம் மண்ணில் படும்படி என்னை அடக்கம் செய்யுங்கள். என் கண்ணம் மண்ணிலே படும்படி என்னை அடக்கம் செய்யுங்கள். இது எப்ப ஏற்படும்? இது எப்போது இது ஏற்படும்? இன்னைக்கு வசியத்து செய்துட்டு போறாங்க. நான் மௌத்தா போனா இந்த கபருஸ்தான்ல கட்டி எனக்கு கபரு கட்டி அங்க என்னுடைய பெயர் எழுத வேண்டும். உமர் ரலி அல்லாஹு அன்ஹுவுடைய மற்றும் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். காப் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், காப் ஹவ்விஃப்னா, எனக்கு நீ அச்சத்தை கொடு, பயமுறுத்து என்ன என்று சொல்கிறார்கள். என்ன பயமுறுத்து? மறுமையை கூறி காப் சொல்கிறார்கள், அமீரு முஃமினீனே, அல்லாஹ்வுடைய வேதம் உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது, ரசூலுடைய ஞானம் உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது, என்னிடத்திலே சொல்கிறீர்களே. இல்லை காபே, சொல், எனக்கு என்னை பயமுறுத்து, எனக்கு அச்சத்தை கொடு. அமீரு முஃமினீனே, கேட்டுக்கொள்ளுங்கள், இஅமல் அமல ரஜுலின் லவ் வாஃபைத யௌமல் கியாமா பிஅமல் 70 நபியன் லஸ்தரத் அமலுக மிம்மா தரா. நீ மறுமையிலே 70 நபிமார்களுடைய அமலை கொண்டு வந்தாலும், எத்தனை நபிமார்கள், 70 நபிமார்களுடைய அமலை நீ கொண்டு வந்தாலும் அந்த மறுமையின் துன்பத்தை, மறுமையின் பேராபத்தை, மறுமையினுடைய அந்த கஷ்டமான கொடிய அந்த ஒரு சோதனை நேரத்தை நீ பார்த்தால் அந்த 70 நபிமார்களுடைய அமலும் உன் பார்வையிலே ஒன்றும் இல்லாமல் ஆகி, அப்ப நீ எப்படி அமல் செய்ய வேண்டும் என்பதை யோசித்துக் கொள். அவர்களெல்லாம் தலையை கீழே தாழ்த்தியவர்கள், அழுதார்கள், அழுதார்கள், மயக்கம் ஒரு நிலைமைக்கு ஆளானார்கள். பின்பு தெளிவுபட்டதற்கு பிறகு சொன்னார்கள், காபே, இன்னும் எனக்கு பயத்தை கொடு. சொன்னார்கள், காப் அமீர் முஃமினீன், கிழக்கிலே ஜஹன்னமிலிருந்து, ஜஹன்னமுடைய வாசலில் இருந்து ஒரு மாட்டின் மூக்கு துவாரம் அளவு திறக்கப்பட்டால் மேற்கிலே இருக்கிற ஒரு மனிதனுடைய மூளை வெந்துவிடும் அதனுடைய வெப்பத்தால். நினைத்து பார், மறுமையிலே அந்த நரகம் நெருக்கமாக்கப்படும் போது நம் நிலைமை என்னவாக இருக்கும்? எப்படிங்க கிழக்கில் கொண்டு வந்து நரகத்தை வைத்தால் மேற்கில் இருக்கிற மனிதனுடைய மூளை வந்துவிடும் அந்த அளவுக்கு வெப்பமாக இருக்கும். சொன்னார்கள் உமரது எல்லாரும் மேலும் மயக்கமுற்றார்கள், அழுதார்கள். பிறகு தெளிவடைந்து சொன்னார்கள், காபே, இன்னும் எனக்கு பயத்தை கொடு, இன்னும் என்னை பயமுறுத்து, மறுமையை கூறி. சொன்னார்கள் காப், அமீரு முஃமினீன் அவர்களே, நாளை மறுமையிலே நரகம் ஒரு பயங்கர சப்தத்தை கொடுக்கும், பயங்கர பயங்கரமான ஒரு கத்து, ஒரு ஒரு கத்து கத்தும் ஒரு சப்தத்தை கொடுக்கும். மா பத்திய மலக்கும் முகர்ரம் ولا نبي مصطفى الا خرج سينا على ركبتي ويقول ربي نفسي نفسي لا اسالك اليوم الا نفسي. நரகத்துடைய அந்த பயங்கரமான சப்தத்தை கேட்டதற்கு பிறகு மலக்குகளும் நபிமார்களும் முழங்கால்களிலே கீழே விழுந்து, யா அல்லாஹ், என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, நான் என்னையே உள்ளத்திலே கேட்கிறேன், என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று கதற ஆரம்பித்து விடுவார்கள். இந்த வார்த்தையை கூறியதற்கு பிறகு உமர் அவர்கள் மீண்டும் அழுதார்கள், தலை தாழ்த்தி உட்கார்ந்து விட்டார்கள். பிறகு காது கேட்டார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, அமீர் முஃமினீன் அவர்களே, இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனிலும் இருக்கிறது. காப் அவர்கள் கூறியது தௌராத்தில் இருந்து கூறினார்கள், இந்த விஷயம் குர்ஆனிலும் இருக்கிறது. உமர் கேட்டார்கள், குர்ஆனிலே எங்கே அல்லாஹ் இதை சொல்லுகின்றான்? காப் ரலி அல்லாஹு அன்ஹு சூரா நஹ்லுடைய 111வது வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள், يوم تأتي كل نفس تجادل عن نفسها وتوفى كل نفس ما عملت وهم لا يظلمون. நாளை மறுமையிலே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒவ்வொரு உயிரும் நாளை மறுமையில் ஒவ்வொரு உயிரும் அல்லாஹ்விடத்திலே தன்னை பற்றி வாழும், யா அல்லாஹ், என்னை காப்பாற்று, என்னுடைய நிலைமையை கவனி, எனக்கு கருணை காட்டு என்று கேட்கும். ஒவ்வொரு உயிருக்கும் அது செய்த அமல் முழுமையாக கொடுக்கப்படும், அதற்குரிய கூலி முழுமையாக கொடுக்கப்படும், அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அபு உஸ்மான் அன்னஹதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், உமரை பார்த்தவர்கள் எனக்கு சொன்னார்கள், அதிகமாக உமரை பார்த்தவர்கள் எனக்கு சொன்னார்கள், எப்போது ஹஜ்ஜின் பயணத்தின் போது, உமர் யர்மில் ஜம்ரா வ அலைஹி இஸாரு மர்குவ பிருக்அத்தின் மின் அதீம், உமருடைய ஆடை கல்லறிகின்ற இடத்திலே பார்த்தார்கள். கவனிக்கிற கல்லறிகிற இடம் சொன்னா ஒரு நிலைமை இருக்குது, முஸ்தலிஃபாவுக்கு வந்தவுடனே எஹ்ராமுடைய காலத்துல கல்லறி இருக்கு, அது அல்ல. இங்க அன்றைய பொழுதற்கு பிறகு ஹாஜிகள் தங்களுடைய ஆடைகளை மாற்றிக்கொள்வார்கள் அல்லவா, அடுத்து 11-12 நிலவில கல்லறிய செல்வார்கள் அல்லவா, அந்த நிலைமையை பற்றி சொல்லுகின்றார்கள். அந்த நேரையில் ஹாஜிகள் எல்லாம் தங்களுடைய ஆடைகளை கழிந்துவிட்டு புத்தம் புதிய நல்ல ஆடைகளை அணிந்து கொள்கின்ற நேரம். அந்த நேரத்தில் உமர் கலீஃபாவாக இருக்கும்போது ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு கீழாடை அணிந்திருந்தார், அதிலே கிழிந்தல் இருந்தது. அந்த கிழிந்தலை சேர்ப்பதற்காக அங்கே ஒரு தூக்கி எறியப்பட்ட ஒரு தோல் துண்டை கொண்டு அங்கே ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. எப்பங்க அது கலீஃபாவுடைய நிலை.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-7866.
அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி எளிமையாக வாழ்ந்தார்கள், அல்லாஹுவின் பக்கம் தேவை உள்ளவர்களாக, உலகத்தை அல்லாஹுவிற்காக வேண்டி துறந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை பற்றியும், அவர்களுடைய உத்தம தோழர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள், எவ்வளவு தூரம் இந்த உலகத்திலே பற்றற்ற முறையிலே தங்களின் வாழ்க்கையை அமைத்திருந்தார்கள் என்பதை பற்றியும், பிறகு இரண்டாம் ஹலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே எவ்வளவு ஒரு எளிமையாக வாழ்ந்தார்கள், தான் பெரிய இஸ்லாமிய ஹலீஃபாவாக இருந்தும் கூட இந்த உலகத்தின் மீது மோகம் கொள்ளாமல், இந்த உலக செல்வங்கள் எல்லாம் தன் காலின் கீழே குவிந்த போது கூட அந்த செல்வங்களின் பக்கம் தன் பார்வையை செலுத்தாமல், அல்லாஹுவை அஞ்சியவர்களாக மறுமைக்காக எத்தகைய ஒரு எளிமை வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை பற்றிய குறிப்புகளை பார்ப்போம். இந்த நம் இரண்டாவது அமர்விலே உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும், அபுதர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். ஒரு விஷயத்தை முன்பே நாம் கூறியிருக்கிறோம், இன்று நம்மிலே பலர் குர்ஆனை படிக்கிறார்கள், அதன் அர்த்தத்தை புரிகிறார்கள், அதுபோன்று ஹதீஸை படிக்கிறார்கள், அதன் பொருளையும் அவர்கள் படிக்கிறார்கள் புரிகிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்லுகிற வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகிறதா, ஹதீஸ் கற்றுக் கொடுக்கின்ற வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்றால் இல்லை. காரணம் என்ன, இந்த குர்ஆனையும் நபிமொழியையும் தன் வாழ்க்கையிலே கடைபிடித்த அந்த நபித்தோழர்கள், அந்த நபித்தோழர்களின் மாணவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய அறிவு ஞானம் நம்மிடத்தில் இல்லை. அவர்களை பற்றி பேசுவதை விட்டுவிட்டோம், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதை விட்டுவிட்டோம். எனவேதான் குர்ஆனும் ஹதீஸும் இன்று வெறும் படிக்கப்படும் புத்தகமாக மட்டும் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. படிக்கப்படுகின்ற புத்தகமாக மட்டும், கேட்கப்படுகிற கருத்துக்களாக மட்டும் நம் வாழ்க்கையிலே இருந்து விடுகிறது. வாழ்க்கையிலே தாக்கங்களை ஏற்படுத்திய, வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நூலாக, ஒரு வேதமாக அது நமக்கு மத்தியிலே இல்லை. காரணம் என்ன, அந்த சத்திய சமூகத்தை பற்றிய அறிவு நமக்கு இல்லை. அவர்களை பற்றி பேசுவதை விட்டுவிட்டோம். அதன் காரணமாகத்தான் நாம் குர்ஆனை விட்டு, குர்ஆனுடைய அந்த விளக்கமாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை விட்டு ஒரு தூரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்வியிலே குர்ஆன் சுன்னாவோடு நெருங்கி இருந்தாலும் செயலிலே குர்ஆன் சுன்னாவை விட்டு தூரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த சஹாபாக்களுடைய சிறப்பிற்குரிய வாழ்க்கையை பற்றி, அவர்கள் எப்படி குர்ஆனை புரிந்தார்கள், இந்த குர்ஆன் அவர்களுக்கு எத்தகைய இறை அச்சத்தை போதித்தது, இந்த குர்ஆன் அவர்களது வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதையெல்லாம் நாம் இப்போது பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே பெரிய குழப்பம் சோதனை ஏற்பட்டது. பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த குழப்பங்கள் எல்லாம் அடக்கப்பட்டு அந்த சோதனைகள் எல்லாம் முஸ்லிம்களால் வெல்லப்பட்டு பல நாடுகள் முஸ்லிம்கள் மூலமாக வெற்றி கொள்ளப்பட்டன. அப்போது செல்வ செழிப்புகள் முஸ்லிம்களுக்கு ஏராளமாக வந்தன. புதிதாக இஸ்லாமிற்கு வந்தவர்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமானால் அந்த செல்வங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் எந்த தோழர்கள் நபியிடமிருந்து கல்வியை பெற்றார்களோ, நபியிடமிருந்து இறையச்சத்தை பெற்றார்களோ, நபியிடம் மறுமையை பற்றிய அறிவை பெற்றார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த செல்வம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஒருமுறை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு விருந்துக்கு சென்றார்கள். விருந்துக்கு சென்று திரும்பிய போது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாம் இந்த விருந்திலே கலந்து கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டும். உமர் அவர்கள் கேட்டார்கள், உஸ்மானே ஏன் அப்படி சொல்கிறீர்? உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், இன்னி அகாஃபு அன் யகூன சுன்அ முபாஹாதின், இது பெருமைக்காக செய்யப்பட்ட விருந்தாக இருக்கும் என்று நான் பயப்படுகிறேன். பெருமைக்காக செய்யப்பட்ட விருந்தாக இருக்கும் என்று நான் பயப்படுகிறேன். ஆகவே நாம் இதில் கலந்து கொள்ளாமல் இருந்திருப்பதுதான் நமக்கு நல்லது என்று நான் எண்ணுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வார்த்தையை பல கோணத்திலே நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, இன்று பொதுவாக நம்மில் பலர் விருந்து செய்வார்கள், விருந்துக்கு அழைப்பார்கள். எதற்காக? தன் செல்வத்தை காட்டுவதற்காக, தன் வீட்டை காட்டுவதற்காக, தன் ஆடம்பர வாழ்க்கை வசதியை காட்டுவதற்காக. நம்மில் சிலர் இருக்கிறார்கள், இது போன்ற விருந்துகளுக்கு தான் செல்வார்கள். ஏழைகள், எளியவர்கள், இந்த சமுதாயத்திலே நலிந்தவர்கள் தங்கள் வீட்டுக்கு அழைத்தால் ஏதாவது காரணம் சொல்லி அதை தட்டி கழித்து விடுவார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியே அடுத்து ஒரு சம்பவம் வருகிறது. முகிரா இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கும்போது திருமணம் முடிக்கிறார். அந்த திருமண விருந்துக்கு, வலிமா விருந்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கலீஃபாவை அழைக்கிறார். எப்படி இஸ்லாமிய உலகிலே எப்படி நடைபெற்றிருக்கிறது? ஒரு கலீஃபாவை, ஒரு அடிமை தன் விருந்திலே கலந்து கொள்ள அழைக்கிறார். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் நோன்பு நோர்க்கும் பழக்கம் உள்ளவர்கள். வாழ்க்கையில் பெரும் பகுதியை நோன்பிலே கழித்தவர்கள். பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அந்த தடை செய்யப்பட்ட நாட்களை தவிர வாழ்நாள் முழுவதும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். பல அமீர்கள், கவர்னர்கள், சஹாபாக்களிலே கவர்னர்களாக இருந்தவர்கள், அவர்களால் ஜிஹாதுக்கு செல்ல முடியவில்லை. காரணம், அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. படைகளை அனுப்புவதிலே அவர்களுக்கு பெரும் சுமை இருந்தது. என்ன செய்வது? அவர்கள் இரவு காலங்களெல்லாம் நின்று வணங்கினார்கள், பகலெல்லாம் ஓங்கு வைத்தார்கள். எந்த ஆசையிலே? ஒரு முஜாஹிதுடைய நன்மையை நான் அடைந்து கொள்ள வேண்டுமே என்ற ஆசையிலே. இன்று பார்க்கிறோம், கொஞ்சம் செல்வ செழிப்பு ஏற்பட்டால் ஒவ்வொரு வேலைக்கும் சுவை சுவையான உணவை உண்டு ருசிக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டுக் கொண்டிருக்கும் போது சஹாபாக்களிடத்தில் செல்வ செழிப்பு வந்த போதுதான் அல்லாஹ்விற்காக அதிகம் ஓங்கு நோற்றார்கள். நம்முடைய நோன்புக்கும் சஹாபாக்களுடைய நோன்புக்கும் இடையிலே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய நோன்பு என்ன? சில நேரம் குறைந்த ஒரு கால அளவு பட்டினியாக கிடப்பதுதான் நம்முடைய நோன்பு. அதற்கு பிறகு நோன்பை ஆரம்பிப்பதும் சரி, நோன்பை முடிப்பதும் சரி, நோன்புக்கு மாற்றமாகத்தான் இருக்கும். சஹாபாக்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. சரி, இப்போது பல செல்வந்தர்கள் அழைக்கின்ற விருந்துக்கு மட்டும் செல்வார்கள், ஆடம்பரமான வைபவங்களுக்கு செல்வார்கள், ஆடம்பரமான உபசரிப்பு எங்கே இருக்குமோ அங்கே செல்வார்கள், ஏழைகளை புறக்கணித்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோதனை, ஒரு ஆபத்து, ஒரு பெரிய தீமை. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர், இஸ்லாத்திற்கு முன்பும் இஸ்லாத்திற்கு பின்பும். அவர்கள் அல்லாஹுவை பயந்த அந்த பயத்தை பாருங்கள். இந்த விருந்துக்கு சென்றது தவறாக இருந்திருக்கும் என்று நான் பயப்படுகிறேன். ஏன்? இந்த விருந்தை பார்த்தால் அல்லாஹுவிற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்தாக தெரியவில்லை, ஆடம்பரத்திற்காகவும் பெருமைக்காகவும் கூட்டப்பட்ட விருந்தாக எனக்கு தெரிகிறது. இதிலிருந்து உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு என்ன ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார்கள்? எங்கே சுன்னத்திற்கு மாற்றமான காரியம் நடக்குமோ அங்கே நாம் செல்வதை தவிர்க்க வேண்டும். எங்கே அல்லாஹுவை மறக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமோ அங்கே நாம் செல்வதை தவிர்க்க வேண்டும். எங்கே அல்லாஹ்வுடைய முகம் நாடப்படாத ஒரு காரியம் நடக்குமோ அங்கே நாம் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த பயம் நமக்கு அறிவுறுத்துகிறது. சஹாபாக்கள் செல்வந்தர்களாக இருந்தும் அந்த செல்வம் அவர்களுடைய மனதை மாற்றாமல் இருந்தது. இன்று நம் கையில் உள்ள செல்வம் நம் மனதை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சஹாபாக்கள் அப்படிப்பட்ட தன்மையில் இல்லை. அவர்களுடைய அந்த எளிமை வாழ்க்கைக்கு பல உதாரணங்களை பார்க்கிறோம். ஒரு முறை உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு முறை என்று சொல்வது தவறு, இதுதான் அவர்களுடைய பெரும்பாலான வழக்கமாக இருந்தது. கலீபாக்களுடைய பெரும்பான்மையான வழக்கம் இப்படித்தான். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்படித்தான் இருந்தார்கள். மஸ்ஜித் நபவியிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பகல் நேரத்தில். கலீபாவை பாதுகாப்பதற்காக அல்லது கலீபாவுக்கு அங்கே துணையாக யாரும் இருக்கவில்லை. தன்னுடைய ஒரு சின்ன போர்வையை தலைக்கு வைத்தவராக மஸ்ஜித் நபவியினுடைய அந்த மண் விரிப்பிலே தூங்குகிறார். யார்? உஸ்மான். எப்போது? அவர் கலீபாவாக இருக்கும்போது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று கொஞ்சம் செல்வம் கையில் வந்துவிட்டாலே மஸ்ஜிதை மறந்துவிடக்கூடிய செல்வந்தர்களை பார்க்கிறோம். தொழுகையை புறக்கணித்து விடுகிற முஸ்லிம்களை பார்க்கிறோம். பள்ளியை விட்டு தூரமாக செல்கிற முஸ்லிம்களை பார்க்கிறோம். அப்படி பள்ளிக்கு வந்தாலும் அந்த சரியாக குறித்த நேரத்திலே வருவார்கள். தொழுது முடித்துவிட்டு யாருக்கும் சலாம் கூட சொல்லாமல், அல்லது சலாம் கூறப்பட்டால் அதற்கு கூட பதில் சொல்லாமல் முகம் திருப்பிக் கொண்டு செல்லுகிற செல்வந்தர்களை நாம் பார்க்கிற போது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் இங்கே பார்க்கிறோம். எப்படி? கலீபாவாக இருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவியிலே இன்று இருப்பதை போன்று கார்பெட்டுகளோ வலிங்கி கற்களோ கிடையாது. அங்கே எப்படி இருந்தது? சஹாபாக்களுடைய காலத்திலே மணல் மண் அங்கே விரிக்கப்பட்டிருந்தது. அதிலே ஒரு கலீபா தூங்கிக் கொண்டிருக்கிறார். மற்றொரு முறை உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த அந்த தாபியை அறிவிக்கிறார்கள், நான் பார்த்தேன் மதிய நேரத்திலே அந்த வெயில் காலத்திலே எந்த விருப்பும் இல்லாமல் உஸ்மான் அவர்கள் மஸ்ஜித் நபவியினுடைய மண் விரிப்பிலே தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் தூக்கத்திலிருந்து எழுந்தபோது பொடி கற்களும் மண்ணும் அவருடைய முதுகில் பதிந்திருந்ததை நான் பார்த்தேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இன்று சில தொழுகையாளிகள் கூட வெளியிலே பயணத்திலே சென்றால் கையில ஏதாவது துணி இல்லை, முசல்லா என்று சொல்வார்கள் அல்லவா, விரிப்பு இல்லை என்றால் தொழமாட்டார்கள். எப்படி இந்த மண்ணிலே தொழுவது? நெத்திலே மண்பட்டு விடுமே, ஆடையிலே மண்பட்டு விடுமே, ஆடை கரையாகி விடுமே, அசிங்கமாகி விடுமே, தொழுகையை பின்னால் பார்த்துக் கொள்ளலாம். அல்லது காரிலே சென்றால் காரிலே உட்கார்ந்தபடியே தொழுது கொள்ளலாம். கீழே மண்ணா இருக்கு, எப்படி தொழுகிறது? இது எதை குறிக்கிறது தெரியுமா? அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பெருமையை குறிக்கிறது. இது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கர்வத்தை, ஆணவத்தை, அகம்பாவத்தை, செருக்கை குறிக்கிறது. இவர்கள் தொழுகைக்கு நிற்கும் போது தன்னை ஒரு அடிமையாக நினைத்திருந்தால், தன்னை ஒரு அடிமையாக நினைத்திருந்தால் அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த மண் தரையிலே, மண் தரையிலே நின்று தொழுவதை அவர்கள் ஒரு காலம் குறைவாக மதிப்பிட்டு இருக்க மாட்டார்கள். அவர்கள் உடனடியாக அங்கே நின்று இருப்பார்கள், தொழுகையை நிறைவேற்றி இருப்பார்கள். இந்த ஆடையிலே, இந்த நெற்றியிலே, இந்த உடலிலே மண் படுவதை அவர்கள் ஒரு பொருட்டாக நினைத்திருக்க மாட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ் தஹரத் குலூபுக்கும் மா ஷபிஅதும் மின் கலாமில்லாஹ். இன்று எத்தனை முஸ்லிம்கள் அன்றாடம் குரான் ஓதுகிறார்கள், குரான் ஓதுகிற பழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. ரமதான் வந்தால் ஓதுகிற ஒரு கூட்டம், அதற்கு பிறகு மூடி தூக்கி பரணியிலே அந்தரத்திலே செல்ஃபுகளிலே வைத்து விடுகின்ற பழக்கத்தை தான் நாம் முஸ்லிம்களில் பெரும் வாரியாக பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வணங்குபவர்கள் அப்படி அல்ல, குரானை ஓதுவார்கள் ஓதுவார்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். சொல்லுகின்றார்கள், உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருந்திருக்குமே ஆனால், நன்றாக கவனிக்க வேண்டும், உங்கள் உள்ளம் சுத்தமாக இருந்திருக்குமே ஆனால் குர்ஆன் ஓதுவதிலிருந்து நீங்கள் வயிறு நிரம்பி இருக்க மாட்டீர்கள். அதாவது குர்ஆன் ஓதுவதை நீங்கள் விட்டு இருக்க மாட்டீர்கள். குர்ஆன் எவ்வளவு ஓதுவீர்களோ அவ்வளவு இன்னும் ஓத வேண்டும் ஓத வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதுகிற அளவு கூடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இல்லாததால் தான், உங்கள் உள்ளம் சுத்தமாக இல்லாத காரணத்தால் தான் குர்ஆன் ஓதுவதில் நீங்கள் தடைபடுகிறீர்கள். புரியுதா? இன்றைக்கு நம்முடைய நோய்க்கு மிக அழகான மருந்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். குர்ஆன் ஓதுவதிலே எனக்கு தடைவு ஏற்படுகிறது, குர்ஆன் ஓதுவதற்கு எனக்கு சிரமமாக இருக்கிறது, கொஞ்சம் ஓதியவுடனே தூக்கம் வருகிறது அல்லது அலுப்பு வருகிறது அல்லது பிறகு ஓதலாம் என்று சோம்பேறித்தனம் வருகிறது, அதற்கு என்ன காரணம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணம்? உள்ளம் சுத்தமாக இல்லை. உள்ளம் சுத்தமாக இல்லை என்றால் என்ன? உள்ளம் அசுத்தமாக இருக்கிறது என்றால் என்ன? துன்யாவின் மீது உள்ள அன்பு அதிகமாக இருக்கிறது. துன்யாவின் அன்பை தான் இங்கே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசுத்தம் என்று சொல்கிறார்கள். மறுமையின் மீது உள்ள அன்பு, அல்லாஹ்வின் மீது சொர்க்கத்தின் மீதுள்ள அன்பு, இது சுத்தமானது. துன்யாவின் மீதுள்ள மோகம், இது அசுத்தமானது. இந்த அசுத்தம் உள்ளத்தில் நிரம்பி இருப்பதால் தான் குர்ஆன் ஓதுவதிலே நீங்கள் தடைபடுகிறீர்கள். உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருந்திருக்குமே ஆனால் நீங்கள் குர்ஆன் ஓதுவதில் தடைபடைந்திருக்க மாட்டீர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு இரவும் ஒரு பகலும் நான் அல்லாஹ்வை பார்க்காமல் என்னை விட்டு கழிவதை நான் விரும்புவதில்லை. இது என்னங்க? நான் அல்லாஹ்வை பார்க்காமல் என்னை விட்டு கழிவதை நான் விரும்பவில்லை. ஒரு இரவும் ஒரு எந்த ஒரு இரவும் எந்த ஒரு பகலும் அது என்ன? குர்ஆன் ஓதாமல். ஏன்? குர்ஆன் ஓதுவது அல்லாஹ்வுடன் பேசுவது, அல்லாஹுவின் சமூகத்திலே நிற்பது, அல்லாஹுவின் சமூகத்திலே அமர்வது. சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். நேரம் கிடைக்காமல் இல்லை, நேரம் கிடைக்கிறது, ஆனால் அலட்சியம், கவனமின்மை. குர்ஆன் ஓதுவதில் உள்ள அந்த ருசியை தெரியாமல் இருத்தல், குர்ஆனுடைய அந்த அல்லாஹ்வின் வசனங்கள் வாசகத்தின் மகிமையை அதனுடைய அந்த பேராற்றலை புரியாமல் இருத்தல், இதுதான் இந்த குர்ஆனிலிருந்து நம்மில் பலரை தூரமாக்கி வைத்திருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு பகலும் ஒரு இரவும் என் வாழ்க்கையில் கழிவதை நான் விரும்பவில்லை, அல்லாஹுவை நான் பார்க்காமல், அதாவது குர்ஆன் நான் ஓதாமல். அப்ப இபாதத்தோடு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த ஈடுபாட்டை இங்கே நாம் பார்க்கிறோம். நோன்பு வைப்பார்கள், பெரும்பாலும் தங்கள் வாழ்க்கையை நோன்பிலே கழிப்பார்கள். அவர்கள் நோன்பு திறப்பது எப்படி? இன்று நாம் நோன்பு திறப்பதைப் போல அல்ல, கலீபாவாக இருந்த காலத்தில் உள்ள செய்தி. இது என்ன செய்தி அல்ல, ஹிஜ்ர செய்து வந்ததற்கு பிறகு வறுமையிலே சில காலங்கள் கழித்தார்களே அந்த செய்தி அல்ல. என்ன செய்தி இது? அவர்கள் கலீபாவாக இருக்கும் போது நடக்கின்ற செய்திகள். மக்களுக்கு விருந்து வைப்பார்கள். எப்படி? மக்களுக்கு விருந்து வைப்பார்கள், மிக கண்ணியமான விருந்து. மக்கள் விரும்பி சாப்பிடும்படியாக விருந்து ஏற்பாடு செய்திருப்பார்கள். இவர்கள் வீட்டுக்குள் வந்து விருந்து சாப்பிடுவார்கள். என்ன விருந்து தெரியுமா? ரொட்டியும் ஜெய்தூன் எண்ணெயும் தொட்டு. என்ன விருந்து? கலீஃபா இவர் தான் அந்த வயோதிக வயசுல இவர் சாப்பிடுகிற உணவு என்ன? ரொட்டியும் ஜெய்தூன் எண்ணெயும் தான் சாப்பிடுவார்கள். மக்களுக்கு ஒரு பெரிய ஆட்சியாளர் கொடுக்கிற விருந்தை கொடுப்பார்கள். ஒரு முறை அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது எப்போது நடந்தது என்றால் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி காலத்தில். 40 நாள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வீட்டிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். மஸ்ஜிதுக்கு செல்வதற்கோ வெளியில் செல்வதற்கோ கலகக்காரர்கள் அனுமதி அளிக்கவில்லை. அந்த நேரத்திலே தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இரவிலே கொஞ்சம் தூங்குவார்கள், எழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள். இந்த நிலைமையில் தான் அவர்களது வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தது, அந்த 40 நாள் வாழ்க்கை. ஒரு நாள் அபு ஹுரைராவிடத்தில் சொல்லுகின்றார்கள், அபு ஹுரைராவே சஹர நேரத்திலே நீ இன்று இரவு என்னை எழுப்பிவிடு என்று சொன்னார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹர நேரத்திலே வந்து, அமீருல் முஃமினீன் அவர்களே எழுந்திருங்கள், சஹருக்கு நேரமாகி விட்டது, அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டட்டும். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் நெற்றியை துடைத்தவராக எழுந்தார்கள். யா சுப்ஹானல்லாஹ், யா அபா ஹுரைரா, கத்அத் அலைய ருயா குன்த ஃபீஹா ரஐத் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால லி இன்னக துஃத்ரு கதன் இன்னக துஃத்ரு இந்தனா கதன். அல்லாஹ் அபு ஹுரைரா, என் கனவை நீ முறித்து விட்டாயே, நான் இந்த கனவிலே ரசூலுல்லாஹுவை பார்த்தேன். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், இன்றைய இஃப்தார் நீங்கள் என்னோடு செய்வீர்கள், துஸ்திரு இந்தனா, இஃப்தார் என்னோடு செய்வீர்கள் என்று. அன்றைய இரவு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் நோன்பில் இருக்கும்போதுதான் கலகக்காரர்களின் மூலமாக கொல்லப்படுகிறார்கள். இவ்வளவு ஒரு இக்கட்டான நிலை, தண்ணீர் கூட கிடைக்கவில்லை உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அந்த கலக நேரத்தை தனது வீட்டின் மாடி பக்கத்திலிருந்து வந்து சொன்னார்கள், மக்களே, முஸ்லிம்கள் எல்லாம் தண்ணிக்காக கஷ்டப்பட்ட நேரத்திலே என்னுடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்து நான் முஸ்லிம்களுக்காக இந்த கிணற்றை வாங்கி அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்தேன். அந்த கிணற்றிலிருந்து எனக்கு ஒரு மிடறு தண்ணீர் கொடுப்பதை நீங்கள் தடுக்கிறீர்களா என்று கேட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையின் நெருக்கடி, வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் அவர்களை அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தளர வைக்கவில்லை. கொல்லப்படும் போது 80 வயசு தாண்டி இருந்தார்கள். 80 வயசுல இன்றைக்கு நம்மிலே பலர் பரவான நோன்பு வைப்பது கிடையாது. ஏன்? நோன்பு வைத்து அவர்கள் பழகவில்லை. நோன்பு வைத்து வருஷத்தில் ஒரு தடவை நோன்பு வைத்ததற்கு பிறகு வாழ்க்கையெல்லாம் மூக்கு புடைக்க தின்பது, கழுத்து வரை தின்பது. இப்படி பழக்கப்பட்டவர்களால் தன்னுடைய வாலிப காலத்திலேயே பருவான நோன்பை வைப்பது அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் போது தங்கள் வயோதிக காலத்தில் எப்படி அவர்கள் நோன்பு நோப்பார்கள்? உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்ப அவர்களுடைய இந்த பழக்கங்கள் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலம் உடைய வஃபாத்துக்கு பின்னாடி இருந்தே ஆரம்பமானது, 80 வயதிற்கு மேல் ஆனதற்கு பிறகு கொல்லப்படுகிறார்கள். இந்த நிலையிலே நோன்பு நோற்றவர்களாக அவர்களுடைய மறுமையை பற்றிய அச்சம், மறுமையை பற்றிய நினைவு. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை சொல்கிறார், நான் உஸ்மானோடு வெளியிலே செல்லும் போது கபறுகளுக்கு அருகிலே உஸ்மான் சென்றால் நின்று விடுவார், தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருப்பார். கபறுகளை பார்த்து அப்போது அவரிடத்திலே சிலர் கேட்டனர், சொர்க்கத்தை பற்றி உங்களுக்கு முன்னால் பேசப்படும் போது கூட நீங்கள் அழுவதில்லையே, இந்த கபரை பார்த்து இப்படி அழுகிறீர்களே. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு என்னப்பா தெரியும் கபரை பற்றி? அவங்க சொன்னது பின்னாடி வருது. நம்ம அந்த நிலைமையில அவங்க நம்மளை பார்த்து எப்படி கேட்டதை போன்று, உங்களுக்கு என்ன தெரியும் இந்த கபரை பத்தி, இதை நீங்கள் உண்மையாக உண்மையாக இந்த கபருடைய நிலைமையை அறிந்திருந்தால் உங்க நிலைமை இப்படி இருந்திருக்காது. உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், கபர் மறுமையின் தங்குமிடங்களில் முதல் தங்குமிடம், உள்ள ஸ்டேஜ், மௌத்துக்கு பின்னாடி உள்ள ஸ்டேஜஸ்ல முதல் நிலை என்ன, கபர். இந்த கபரிலிருந்து ஒருவர் வெற்றி பெற்றால், இந்த கபருடைய வேதனையிலிருந்து ஒருவர் பாதுகாப்பு பெற்றால், அதற்கு பிறகுள்ள அந்த நிலைமைகள் எல்லாம் இலகுவாக அமைந்துவிடும். இதில் இவர் வெற்றி பெறவில்லை என்றால் இதற்கு பிறகுள்ள நிலைமைகள் எல்லாம் மிக கடுமையாகவே அமைந்து கொண்டு வரும். இதிலே ஒருவர் வெற்றி பெற்றால் அடுத்துள்ள நிலைமைகள் எல்லாம் எளிதாகி கொண்டே செல்லும். இதிலே ஒருவர் கஷ்டப்பட்டு விட்டால் அடுத்துள்ளதெல்லாம் மேலும் கஷ்டமாகத்தான் இருக்கும். அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மத். முன்பு ஒரு சம்பவத்தை சொன்னோம், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பணிவுக்கு ஒரு உதாரணமாக, முகிராவுடைய அடிமை விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்கும் போது கலீபா அவர்கள் என்ன செய்கிறார்கள், நோன்பு நோற்று வைக்கிறார்கள். கலீபா அவர்கள் நோன்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் செய்த அந்த சுன்னாவை பாருங்கள், சுன்னத்தை பின்பற்றுவதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்றுவதிலே அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்கள். அழைக்கப்படுபவர் யார், கலீஃபா. அழைக்கப்படுபவர், அழைப்பவர் யார், அடிமை. அடிமை தன் திருமண விருந்துக்கு அழைக்கிறார் கலீஃபாவை. கலீஃபா இப்போது நோன்பு வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கலாமா என்று தேடுகிற மக்களுக்கு மத்தியிலே உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு அவர்கள் கொடுத்த கண்ணியத்தை பார்க்கிறோம். சுன்னாவை அவர்கள் பின்பற்றிய முறையை பார்க்கிறோம். என்ன செய்தார்கள், நோன்பை விட்டார்கள், அந்த ஏழையின் விருந்திலே கலந்து கொண்டார்கள். இதுதான் எனக்கு பிடித்தமானது என்று சொன்னார்கள். இப்படி உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே பல அம்சங்களை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு செல்வங்கள் அவர்களுக்கு கிடைத்த பின்பும் அனைத்து செல்வங்களையும் மக்களுக்கு கொடுத்துவிட்டு தானும் தன் குடும்பத்தாரும் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். இது கொண்டுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களை அடுத்து வந்த கலீஃபாவுடைய கலீஃபா அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையும் பார்க்கிறோம். மார்க்க பற்றுதலிலும் சரி, இறை அச்சத்திலும் சரி, எளிமையான வாழ்க்கையிலும் சரி, சஹாபாக்கள் அனைவரும் அப்படித்தான் இருந்தார்கள். அதிலே கலீஃபாக்கள் முன் உதாரணமாக நாம் சொல்லப்படுகிற அளவுக்கு அதிலே நமக்கு முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய சில வார்த்தைகளை பார்ப்போம். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், وَعْمَلُوا بِهِ تَكُونُوا مِنْ أَهْلِهِ فَإِنَّهُ سَيَأْتِي مِنْ بَعْدِكُمْ زَمَانٌ يُنْكِرُ الْحَقَّ فِيهِ تِسْعَةُ أَعْشَارِهِمْ لَا يَنْجُو فِيهِ إِلَّا كُلُّ نُمَةٍ أُولَئِكَ أَيْمَّةُ الْهُدَى وَمَصَابِيحُ الْعِلْمِ يعني يسرقوا يبرخ பெரும்பாலும் அநேக மக்களுடைய கவனம் எதன் பக்கம் இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நம் சமுதாயத்தின் அநேகருடைய கவனம் எதன் பக்கம் இருக்கிறது, எதன் பக்கம் இருக்கிறது, செல்வத்தின் பக்கம் இருக்கிறது. காசு, பணம், செல்வம், செல்வம், செல்வத்தை தேடினால், அதை அடைந்தால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, செல்வம் வந்தபோது கூட மறுமைக்காக செல்வத்தை துறந்தவர்கள் தான் சஹாபாக்கள். செல்வம் வந்தபோது கூட மார்க்கத்தை முன்னிறுத்தியவர்கள் தான் சஹாபாக்கள். இன்று மார்க்கம் என்றால் என்ன, பலரிடத்தில் கேட்டால் சொல்லுவார்கள், ஐங்காலம் பள்ளிவாசலுக்கே சென்று தொழுதுவிட்டால் மார்க்கம் நிறைவேறிவிட்டது என்று நினைப்பவர் நம்மிலே அதிகமாக இருக்கிறார். அல்லது ஒரு சில கடமைகளை, ஒரு சில வேலைகளை செய்துவிட்டால் மார்க்கம் இதோடு முடிந்து விட்டது என்ற எண்ணத்தில் உள்ளவரும் நம்மிலே இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிதல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை படித்தல், இல்ம் கல்வியை அடைதல். இந்த எத்தனை பேருக்கு இந்த மார்க்க கல்வியின் மீது ஆர்வம் இருக்கிறது சொல்லுங்கள். தொழுகையற்ற முஸ்லிம்களாக இருப்பவர்கள், உண்மையில் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்களை பற்றி பேசுவதை தூரமாக வையுங்கள். தொழுகிற பேணுதலாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தில் உள்ள மார்க்கத்தை பேண வேண்டும் என்பதிலே ஆர்வம் உள்ள நம் முஸ்லிம்களிலே எத்தனை பேர் இன்று நான் என்ன கல்வியை கற்றேன், இல்மு எனக்கு என்ன கிடைத்தது, எதுவரை குர்ஆனை நாம் அதனுடைய கல்வியை அடைந்து கொண்டே இருக்க மாட்டோமோ, எதுவரை சுன்னாவுடைய கல்வியை படித்துக் கொண்டே இருக்க மாட்டோமோ, அதுவரை உள்ளம் கரும் இருள் சூழ்ந்து கொண்டதாகவே இருக்கும். புரியுதா இல்லையா? தொழுவீங்க, ஆனா அந்த தொழுகையிலே நீங்கள் ருசியை பார்க்க முடியாது. அல்லாஹ் என்று சொல்வீர்கள், அல்லாஹ்வை பற்றிய சிபாத்துகளை தெரியாத காரணத்தால் அந்த மகிமை உள்ளத்திலே வராது. அல்லாஹை பற்றி தெரிவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய அறிமுகம் எங்கே இருக்கிறது? குர்ஆனிலே இருக்கிறது. மறுமையை பற்றி தெரிவதாக இருந்தால் எங்கே செல்ல வேண்டும், எதை படிக்க வேண்டும்? குர்ஆனை படிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை படிக்க வேண்டும். இந்த எத்தனை பேர் நம் வாழ்க்கையிலே ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் குர்ஆனை படிப்பதற்காக, ஹதீஸை படிப்பதற்காக? கேட்டால் ரொம்ப பிஸி. என்னங்க இஸ்லாமிய நூல் வாங்குவது? நாம் ஒரு நூல் பதிப்பாளராக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகம், அதாவது மிக குறைந்த அளவிலே விற்பனையாகிற இஸ்லாமிய நூல்கள் தமிழ் மொழியில் தான். ஏன் படிக்கிற ஆர்வம் இல்லை, கல்வியின் மீது ஆர்வம் இல்லை? இதெல்லாம் எதுக்குப்பா படிச்சுக்கிட்டு, இதெல்லாம் எதற்கப்பா தெரிந்து கொண்டு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இல்மின் அருமையை தெரிந்தவர்களுக்கு தான் தெரிய வரும். மார்க்க இல்மை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அதன் மூலம் தான் நீங்கள் அறியப்படுவீர்கள். ஒருவன் முஸ்லிம் என்று அறியப்படுவது எதன் மூலமாக? எதன் மூலமாக? எதன் மூலமாக? இல்மின் மூலமாக. முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எதை வைத்து? இஸ்லாமை வைத்து. இஸ்லாம் எதை கொண்டிருக்கிறது? இல்மை கொண்டிருக்கிறது. இஸ்லாம் இல்முக்கு பெயர். இஸ்லாம் இல்முக்கு பெயர். குஃபர் ஜஹல், அறியாமைக்கு பெயர். தஅல்லமுல் இல்ம துஅரஃபு பிஹி. ஒரு முஸ்லிம் ஒன்றை செய்வதாக இருந்தால் ஒவ்வொன்றிலும் நபியின் வழியை பார்ப்பான், ஒவ்வொன்றிலும் நபியின் வழியை பார்ப்பான். ஒவ்வொரு தருணத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்ன கட்டளை என்ன என்பதை பார்ப்பான். எப்போது இது பார்க்க இந்த பழக்கம் அவனுக்கு வரும், எப்போது இப்படி ஆகுவான் அவன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கல்வியை படித்தவனாக இருந்தால். பிறகு சொன்னார்கள், கல்வியை தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா? இன்றைக்கு உள்ள நிலைமை எப்படி? நிறைய பயானுக்கு போவோம், எங்கேயாவது பயான்னா உடனே போவோம், எங்கேயாவது கல்வி வகுப்புகளா உடனே கலந்துப்போம். ரொம்ப ஆசை பயான் செய்யறதுக்கு, ரொம்ப ஆசை பயான் கேட்கறதுக்கு, ரொம்ப ஆசை புத்தகம் படிக்கிறதுக்கு. எதுக்கு? வெறும் அறிவுக்கு தீமையாக மட்டும் அதை நிறுத்திக் கொள்பவர்கள் என்று பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அல்ல. இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், அதன் மூலமாகத்தான் நீங்கள் முஸ்லிம்கள் என்று அறியப்படுவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் அமல் செய்யுங்கள், அப்போதுதான் அந்த கல்வியின் மூலமாக அல்லாஹ் கொடுக்க விரும்புகிற கண்ணியத்தை அடைவீர்கள். தக்கூனு மின் அஹ்லிஹி. அப்ப அமல் இல்லாத கல்வியின் மூலமாக பலனை அடைய முடியாது. சொன்னார்கள் அடுத்து, உங்களுக்கு பிறகு ஒரு காலம் வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நல்லவர்களுக்கு இது போன்ற காலத்தை கண்முன்னால் காட்டி கொடுத்து விட்டதை போன்று அவர்களுடைய வார்த்தை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். உங்களுக்கு பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்களில் பத்தில் 9% மக்கள் சத்தியத்தை மறுத்து விடுவார். பத்திலே 9% மக்கள் சத்தியத்தை மறுத்து விடுவார்கள். அதிலே வெற்றி பெறுபவர்கள் யாரு தெரியுமா? இன்று பார்க்கிறோம். எல்லா விஷயத்திலும் விளம்பரமும் ஆடம்பரமும் நுழைந்து விட்டதை போன்று மார்க்கத்திலும் விளம்பரமும் ஆடம்பரமும் நுழைந்து விட்டதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுகிறான் தான் சுட்டிக்காட்டப்படுகிற ஒரு அறிஞராக இருக்க வேண்டும், தான் தன்னை பற்றி பேசப்படுகிற ஒரு அறிஞராக இருக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே நான் அறியப்பட வேண்டும், என்னை பற்றி மக்கள் அறிந்திருக்க வேண்டும், எனக்கு மக்களுக்கு மத்தியிலே அறிமுகம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அலி ரதியல்லாஹ். அறியப்படாமல் இருக்கிறார்களே அந்த அறிஞர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவார்கள். இவர்கள்தான் நேரு வழியின் இமாம்கள், இவர்கள்தான் கல்வியின் விளக்குகள். சொல்றது புரியுதா? யார் இன்று பார்க்கிறோம். இமாம் இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 400 சொன்னார்கள். எப்போது? எப்ப? ஹிஜ்ரி 400 சொன்னார்கள். இன்றைய காலத்திலே மக்கள் மிம்பரிலே ஏறி உரையாற்றுபவர்களைத்தான் ஆளுங்களாக மதிக்கிறார்கள், பேச்சாளர்களைத்தான் ஆளுங்களாக மதிக்கிறார்கள் என்று ஹிஜ்ரி 400 சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். எத்தனையோ இஸ்லாமிய கல்விக் கூடங்களிலே கல்விக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கல்வியை போதிப்பதிலே தன்னை அழித்துக் கொண்ட மாபெரும் கல்விமான்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தால் அறியப்பட்டவர்களாக இல்லை. அவர்களிடத்திலே தங்கள் பிரச்சனைகளுக்கு மார்க்க தீர்ப்பை தேடி செல்பவர்கள் இல்லை. தங்களுக்கு குழப்பமாகிவிட்ட சந்தேகங்களுக்கு அவர்களிடத்திலே பதில் தேடி செல்கிற மக்கள் இன்று இல்லை. இன்று யாரிடத்திலே மக்கள் தங்கள் கேள்விக்கு பதில் கேட்கிறார்கள்? தங்களுடைய சந்தேகங்களுக்குண்டான விளக்கங்களை மக்கள் யாரிடத்திலே கேட்கிறார்கள்? தங்களுடைய அன்றாட காரியங்களிலே யாருடைய தீர்ப்பை இன்று மக்கள் ஏற்று நடக்கிறார்கள்? யார் வார்த்தை ஜாலங்களிலே விளையாடுகிறாரோ, யார் மக்களுடைய பெரும் கூட்டத்திற்கு மத்தியிலே பேசி உரையாற்றுகிறாரோ அவர்தான் இன்று இமாமாக, அவர்தான் இன்று முஃப்தியாக, அவர்தான் இன்று மக்களுக்கு மத்தியிலே வழிகாட்டியாக வலம் வருவதை பார்க்கிறோம். இதைத்தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே 10% மக்கள் சத்தியத்தை மறுத்து விடுவார்கள். யார் வெற்றி பெறுவார்? யார் மக்களிலே அறியப்படாமல், மக்கள் அவரை பற்றி கண்டுகொள்ள மாட்டார்கள் அவர்களை பற்றி. ஏன்? அவர்களுடைய வாழ்க்கை எளிமையாக இருக்கும், அவர்களுடைய தோற்றம் எளிமையாக இருக்கும், அவர்கள் இருக்கும் இடம் எளிமையாக இருக்கும், அவர்கள் வசிக்கும் இடம் எளிமையாக இருக்கும். மக்களுக்கு எப்படி அது ஒரு மக்களை எப்படி அவர்கள் ஈர்ப்பார்கள்? எதனால் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள்? ஆடம்பரம், வெளி தோற்றம், தோற்றத்தின் பகட்டு, இதன் மூலமாகத்தானே பொதுமக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் சொன்னார்கள். யார் இப்படி இருக்கிறார்களோ, யார் அதாவது கல்விக்காக தன்னை அர்ப்பணித்து மக்களால் அறியப்படாமல் இருக்கிறார்களோ, உண்மையில் அவர்கள்தான் ஹிதாயத் நேரு வழி காட்டக்கூடிய இமாம்கள், கல்வியின் விளக்காக இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுமையின் சிந்தனை மிகைத்த சஹாபாக்களிலே ஒருவர். அவர்களுடைய கூற்றை பாருங்கள். இன் அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் இஸ்னைன், நான் உங்கள் மீது இரண்டை அதிகம் பயப்படுகிறேன். ரொம்ப ஆசை, மன இச்சையை பின்பற்றுவது. அல்லாஹ் இந்த ரெண்டிலிருந்தும் யாரை பாதுகாத்தானோ அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஒன்று என்ன? ஆசை. எப்படி ஆசை? தான் பெரிய அல்லாஹ்வுடைய வணக்கசாலியாக மாற வேண்டும், கல்விமானாக மாற வேண்டும், அதிகமாக குரானை மனனம் செய்த, ஹதீஸை அதிகமாக கற்ற, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி அதிகம் அறிந்த ஒரு அல்லாஹ்வின் அடியானாக ஆக வேண்டும் என்ற ஆசையா? தூள்ளவர். என்ன ஆசை? இன்றைக்கு நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன்னா எனக்கு சொந்த வீடு வேணும், எனக்கு இப்போதைக்கு ஒரு சொந்த வீடு தான் இருக்குதா, நான் அடுத்து என்னுடைய வயோதிக காலத்தில் நான் சிரமப்படாமல் வாழ்றதுக்கு அந்த வாடகையின் மூலமாக நான் சோம்பேறியாக சாப்பிடுவதற்கு எனக்கு இன்னும் நாலஞ்சு வீடுகள் தேவை, சொத்துகள் தேவை, அசையும் சொத்துகள், அசையாத சொத்துகள், பல இடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு காசு பணம் வந்துகிட்டே இருக்கணும், தூள் இல்லாமல் ரொம்ப ஆசை. மார்க்கம் சொல்லுகிறது அதெல்லாம் அப்ப பார்ப்போம், இப்ப என்ன நஃப்ஸ் சொல்லுது அதை பார்ப்போம். அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதிகம் ஆசை உங்களுக்கு மறுமையை மறக்க வைத்து விடும். இன்னைக்கு ஏங்க நமக்கு கபருடைய நினைப்பு வர மாட்டேங்குது, படுக்கையில போய் படுக்கும்போது இப்படித்தானே ஒரு நாள் படுப்போம் மீனே, ஏன் அந்த நடுக்கம் நம்மளே வருவது கிடையாது? குர்ஆன் ஓதும் போது ஏன் அழுகி வருவது கிடையாது? நரகத்தை பற்றி பேசும்போது ஏன் உள்ளத்திலே திடுக்கம் வருவதில்லை? அல்லாஹ்விடத்திலே நரகத்தை பயந்து அழுது பாதுகாப்பு தேடுவதில்லை? ஏன் அந்த அழுக வரல? ஏன் அந்த நடுக்கம் வரல? என்ன காரணம் சொல்றாங்க? என்ன காரணம் சொல்றாங்க? உங்களுக்கு ரொம்ப ஆசை அதிகமா இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்ப இவ்வளவு அழகான வார்த்தைகளை பார்க்கிறோம் பாருங்க, நம் நோய்களையும் நம் நோய்களுக்குண்டான மருந்தையும் இங்கே பார்க்கிறோம். குர்ஆன்ல படிக்கிறோம், மறுமையை நினைங்க, மறுமைக்காக அழுங்க, மறுமைக்காக வாழுங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நம்மளால முடியல, நம்மளால முடியல. என்ன காரணம்? அங்கே நோய் இருக்கிறது, அங்கே தடுப்பு இருக்கிறது, தடுப்பு சுவர் இருக்கிறது. அது என்ன தடுப்பு சுவர்? அதிகமான ஆசை உங்களுக்கு இருப்பதால் மறுமையை நினைப்பதில்லை. ரொம்ப சுகமுகமான வாழ்க்கையில இருக்கும்போது மூத்தா போறதை யாராவது விரும்புவாங்களா? என்னங்க விரும்புவாங்களா? ஏன் அவர்தான் அந்த சொர்க்கத்தை இங்க பார்த்து கொண்டிருக்கிறார், சொர்க்கத்தை இங்க பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் தான் எதை விரும்புகிறாரோ அதை உண்ணுகிறார், வகை வகையாக ருசிக்கிறார், மிருதுவான கட்டிலே படுத்து தூங்குகிறார். வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, கார், பங்களா, வேலையாட்கள், இவர் மரணத்தை விரும்புவாரா? சொன்னார்கள், தூளுல் அமல், அதிகமான ஆசை உங்களுக்கு மறுமையை மறக்க வைத்து விட்டது. அடுத்து இத்திபாருள் ஹவா, மனைச்சியை பின்பற்றுவது. இது என்ன செய்தது? உங்களை சத்தியத்தை விட்டு தடுத்துவிடும். எவ்வளவு அழகான வார்த்தை சொன்னார். இன்றைக்கு சத்தியம் தெளிவானதற்கு பிறகும் எல்லா வகையிலையும் ஏன் அதை பின்பற்ற முடியாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? மனைச்சி அவர்களை தடுத்துக் கொண்டிருக்க, சத்தியத்திற்கும் அவர்களுடைய அந்த வாழ்க்கைக்கும் இடையிலே சத்தியத்தின் பக்கம் அவர்களை வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருப்பது என்ன? ஹவா, மனைச்சி. அப்ப இந்த மனைச்சியை உடைத்தால்தான் அவர் சத்தியத்தை அறிய முடியும், புரிய முடியும், பின்பற்ற முடியும். அடுத்து சொன்னார்கள், முதுபிரான், உலகம் பின்னால் சென்று கொண்டே இருக்கிறது, மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. பெரிய உண்மை பாருங்க, இன்றைக்கு முடிஞ்சுச்சுன்னா முடிஞ்சு, நம்முடைய துன்யாவுடைய வாழ்க்கையில ஒரு நாள் குறைந்து விட்டது, மறுமை நமக்கு ரொம்ப ஒரு நாள் சமீபமாகிவிட்டது. அடுத்து ஒரு நாள் முடிஞ்சுச்சுன்னா துன்யாவுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நமக்கு குறைஞ்சிருச்சு, மறுமையுடைய வாழ்க்கை இன்னும் சமீபமாகிவிட்டது. சொன்னார்கள் ஆலியர் அவர்கள், மறுமைக்கென்று சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், துன்யாவுக்கென்று சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதாவது துன்யா பெற்ற பிள்ளைகள், அதாவது யாரு நம்ம சொல்லுவோமா இல்லையா, துன்யாதாரி. மறுமைக்கென்று சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆகிரத்துக்காக வாழ்பவர்கள். நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக ஆகிவிடுங்கள், துன்யாவின் பிள்ளைகளாக ஆகிவிடாதீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஏன் தெரியுமா? ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிஸாப், வகதன் ஹிஸாபுன் வலா அமல். இன்று செயல் விசாரணை இல்லை, நல்லதோ கெட்டதோ நீங்க செய்வீங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விசாரிப்பவர் வந்து கேட்க மாட்டார், மலக்கு வந்து கேள்வி கேட்க மாட்டார், யாரும் உங்களை விசாரிக்க மாட்டாங்க. அல்யூம் அமல், இன்று செயல் தான், கேள்வி அல்ல, விசாரணை அல்ல. நாளை மறுமையிலே விசாரணை மட்டும்தான் செயல் அங்கு இருக்காது. நீங்க என்ன செய்து வந்தீர்களோ அந்த ஒவ்வொரு செயலையும் எடுத்து உங்களுக்கு முன் காண்பிக்கப்பட்டு அதற்கு என்ன பதில் நீ சொல்கிறாய் என்று விசாரிக்கப்படும். அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஃபகீரா, வறியவராக வாழ்ந்த சஹாபாக்களிலே அழியும் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் சரி, அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் சரி, கலீஃபாவாக ஆனதற்கு பிறகும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த போது உள்ள ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்னை பார்த்திருக்கிறேன். ரசூலுடைய வயிற்றிலும் ஒரு கல் கட்டப்பட்டிருந்தது, என் வயிற்றிலும் ஒரு கல் கட்டப்பட்டிருந்தது. இதனால பசியின் கொடுமையால் சொல்கிறார்கள், இப்போது நான் ஒரு நாளையிலேயே 40,000 திருகங்களை அல்லாஹ்வின் பாதையிலே தர்மமாக கொடுக்கிறேன். சதகா ஜகாத் என்ன சதகா? இது வருகிற கனிமத்தில் வருகிற செல்வங்களை அப்படியே பங்கு வைத்து விடுவார். இன்று நம்முடைய நிலைமை என்ன? ஜக்காத்து கொடுப்பதிலும் கஞ்சத்தனம் காட்டுகிற செல்வந்தர்கள், ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் பயந்து ஜக்காத்து கொடுத்துட்டாலும், நம்ம தான் ஜக்காத்து கொடுத்துட்டோமே இனிமே நான் தர்மமே செய்ய மாட்டேன் என்று கையை கட்டிக்கொள்ளுகிற செல்வந்தர்களையும் பார்க்கிறோம். ஒரு முறை தர்மம் பண்ணிட்டாங்கன்னா, இந்த வருஷத்து இந்த மாசத்துல நான் ஒரு தடவை கொடுத்துட்டேன் இனிமே நல்லா என்று கேட்காதீங்க. ஏன் இல்லை என்பதால் அவர் மறுக்கிறாரா? இல்லை என்பதால் அவர் மறுக்கவில்லை. காரணம் என்ன? இதான் ஒரு தடவை கொடுத்துட்டோமே, ஏன் திரும்ப திரும்ப கொடுக்க, தன் செல்வத்திலே குறைவு வந்து விடுமே என்ற பயம். ஆனால் அதே சமயத்திலே தன் ஆடம்பர வாழ்க்கை என்றால் செல்வத்தின் அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்து விடுவார். தனக்கு தன் குடும்பத்துக்கு தன் வசதியான வாழ்க்கைக்கு என்றால் செல்வத்தின் அனைத்து வாசல்களையும் திறந்து வைத்து விடுவார். சஹாபாக்கள் அப்படி அல்ல. தர்மத்திற்காக செல்வத்தின் அனைத்து வாசல்களையும் திறந்து வைத்து விட்டு தனக்காக ஏழ்மையின் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அலி அவர்களுக்கு நடந்த மற்றும் ஒரு சம்பவம். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும்போது அவர்களுக்கு என்று ஒரு தொடர்ச்சியான ஒரு நிரந்தரமான வியாபாரம் எதுவும் இல்லை. ஏன்? எந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு கூப்பிடுவாங்களோ, அந்த போருக்கு சென்று திரும்பி வந்த காலகட்ட அந்த ஓய்விலே ஏதாவது சம்பாதித்துக் கொண்டால் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு அழைத்து வியாபாரத்தின் காரணமாக போருக்கு போக மறுத்தால் அல்லது பின்தங்கினால் வானத்திலிருந்து வசனம் இறங்கிவிடும். எப்படி? எப்படி? முனாஃபிக்கின். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, கண்ணியத்திற்குரியவர்களே நம்ம அப்படி ஆசைப்படக்கூடாது. எப்படி ஆசைப்படணும்? இந்த காலத்தில் வாழ்கின்ற நாம், யா அல்லாஹ், அந்த சஹாபாக்களை போன்று அமல் செய்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் கொடு, அவர்களை நேசிப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் கொடு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு நேரம் அல்லாஹ் ஆக்கியிருந்து குர்ஆனையோ சுன்னாவையோ அல்லாஹ்வின் விருப்பத்தின்படி நடக்க முடியாமல் ஆகியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? அவ்வளவுதான். அல்லாஹ் எழுதி இருந்தால், முனாஃபிக் என்று வசனம் இறங்கி இருந்தால் மாற்ற முடியுமா? அல்லாஹ் பாதுகாப்பனா. அப்ப அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த எளிமையான வாழ்க்கை. அலியிடத்துல யார் இருக்கிறாங்க? அலியிடத்துல யார் இருக்காங்க? அலியுடைய வீட்டில் யார் இருக்கிறாங்க? ஃபாத்திமா. யார் அவங்க? எத்தகைய ஒரு ஏழையான ஒரு மணாளனுக்கு, ஒரு மருமகனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யதுல் அம்பியா உலக தலைவர். இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா, ஒரு ஜில்லாவுக்கு ஒரு மாநிலத்துக்கு கூட அவங்க இன்னும் அந்த மக்கள் கூட இன்னும் முழுமையா அவங்களை தலைவராக ஏற்றிருக்க மாட்டாங்க. ஆனா போட்டுக்கிற பட்டங்கள் மட்டும் குறைச்சலாக இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள், அதுவும் மகளையே விருப்பமான மகளை யாருக்கு கொடுக்கிறாங்க? எப்படிப்பட்ட ஃபக்கீருக்கு கொடுக்கிறார்கள் பாருங்கள். அலி அவர்கள் பசி எடுக்கிறது, ஒரு தோட்டத்திற்கு செல்கிறார்கள். என்ன தோட்டத்துக்கு? பேரிச்சம்பழ தோட்டம். எதுக்கு போறாங்க? ஏதாவது வேலை கிடைக்குமான் சொல்லி. அப்போது அந்த தோட்டத்தின் உரிமையாளர் சொல்கிறார், ஒரு வாளி தண்ணீர் இறைத்தால் ஒரு பேரிச்சம்பழம், வாளின எண்ணெய் இப்ப 4 லிட்டர் 5 லிட்டர் கொள்ற மாதிரி உள்ள தண்ணியாது வாளியாது. ஒட்டகம் இழுக்கிற வாளியது குறைஞ்சது 20 லிட்டர் குடிக்கும் அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம். அதுல ஒரு வாளி நீ இறைத்தால் உனக்கு என்ன தருவேன், ஒரு பேரித்தம்பழம் தருவேன் என்று சொல்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில வாளிகளை இறைக்கிறார்கள், கையிலே கொஞ்சம் பேரித்தம்பழம் கிடைக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாப்பிடுகிறார்கள், அலியும் சாப்பிடுகிறார்கள். யாருடைய வாழ்க்கையா இருந்துச்சு, யாருடைய வாழ்க்கை? அலியுடைய வாழ்க்கை. கலீஃபா அடுத்து இஸ்லாமிய ஜனநாயக இஸ்லாமிய பேராட்சியின் கலீஃபாவாக ஆகக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனாக இருந்த அலியுடைய வாழ்க்கை. ஏன் அவர்கள் மறுமையை குறிக்கோளாக வைத்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கு எப்படி நம்ம பையனை எப்படா இன்ஜினியர் ஆகிறது, எப்படா டாக்டர் ஆகிறது? ஏன் நமக்கு அவ அடுத்து இதே போல சுகமான சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கணுமே, எப்படி கடைசி காலத்திலேயோ இப்படி ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக சின்ன பிள்ளையிலிருந்து அந்த மோட்டி சரி படிக்க வைக்க மறுக்கல. ஆனால் அதே சமயத்திலே அவனுடைய மார்க்கத்தை மறந்து அவனுடைய மறுமையை மறந்து அவனுடைய ஈமானை மறந்து எல்லாவற்றையும் இந்த துன்யாவுக்காக வேண்டி விற்றுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அதோ அவர்கள் தான் மறுமையை துன்யாவுக்காக விற்றவர்கள் சொல்கிறானா இல்லையா, நேர்வழியை வழிகேட்டுக்கு பகரமாக விற்றவர்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அவனுடைய தண்டனைக்கு பகரமாக விற்றவர்கள். அந்த நிலைமைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கலீஃபாவாக ஆனதற்கு பிறகு நிலைமையை பார்க்கும் கீழே போடுறோமா இல்லையா கைலி இசார், அது பிஞ்சு போச்சு, புது கைலி வாங்கணும். இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வம் அல்ஹம்துலில்லாஹ், கொடுத்ததற்கு பிறகும் நன்றி செலுத்தாமல் இருக்கிற மக்களைத்தான் நாம் பார்க்கிறோம். இப்ப நினைச்சா போய் ஒரு 2 கேலி வாங்கிட்டு வர முடியாது, ஒரு 5 கேலி வாங்கிட்டு வர முடியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கலீஃபாவாக இருக்கும் பொழுது தனக்கு ஒரு கைலி கீழ் ஆடையை வாங்குவதற்கு வசதி இல்லை, தான் பயன்படுத்திய வாளை இந்த வாளை யார் வாங்கிக் கொள்வார்கள், என்னிடத்திலே எனக்கு ஒரு கீழ் ஆடையை கீழ் அங்கியை நான் வாங்குவதற்கு காசு இருக்குமே ஆனால் நான் இந்த வாளை விற்றிருக்க மாட்டேன் என்று சொல்கிறார். கணேசருக்குரியவர்களே, அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் கூறுவதாக சொல்லியிருந்தோம். இவர்களும் இப்படித்தார், சதா மறுமையை பற்றியே பேசிய சஹாபாக்கள் இவரும் ஒருவர். இவர்களை ஒரு முறை சொல்லுகின்றார்கள், நான் முஸ்லிமாக ஆகுவதற்கு முன்னால் பெரிய வியாபாரியாக இருந்தேன், இஸ்லாமை நான் ஏற்றதற்கு பிறகு வியாபாரத்தையும் வணக்கத்தையும் சேர்த்து செய்ய முடியுமா என்று பார்த்தேன், என்னால் செய்ய முடியவில்லை, வியாபாரத்தை விட்டுவிட்டு வணக்கத்துக்கு வந்து விட்டேன். இவர்களை பொறுத்தவரை வித்தியாசமாக சிந்திப்பவர்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், மக்கள் எல்லாம் மரணத்தை வெறுக்கிறார்கள், நான் மரணத்தை விரும்புகிறேன். மக்கள் எல்லாம் நோயை வெறுக்கிறார்கள், நான் நோயை விரும்புகிறேன். மக்கள் எல்லாம் வறுமையை வெறுக்கிறார்கள், நான் வறுமையை விரும்புகிறேன். மக்கள் வெகு தூரமான ஆசை வைக்கிறார்கள், அதிகமாக செல்வத்தை சேர்க்கிறார்கள், கட்டிக்கொள்கிறார்கள், ஆனால் முடிவு என்ன, அவர்களுடைய ஆசையெல்லாம் ஏமாற்றம், அவர்கள் சேர்த்ததெல்லாம் நாசம், அவர்களுடைய வீடுகள் கபர்களாக ஆகிவிட்டன என்று மறுமையின் சிந்தனை மிகைத்த சஹாபாக்களிலே ஒருவர் அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு. யாராவது தன் தோழர்களிலே இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டால் சந்தோஷப்படுகிற சஹாபாக்களிலே ஒருவர். ஏன், மரணத்தை எதிர்பார்த்திருந்த சஹாபி இவர், இவர் மரணித்து விட்டார், துன்யாவுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டார். எந்த கோணத்தில் பார்க்கிறாங்க, மரணித்து விட்டால் துன்யாவின் ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டார் சொல்லுகின்றார்கள் அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு. பாருங்க, மூன்று விஷயங்களுக்காகத்தான் இந்த துன்யாவில் வாழ்வதை நான் விரும்புகிறேன், இல்லை என்றால் நான் மரணிப்பதைத்தான் விரும்புவேன். அந்த மூன்று என்ன? என்னிடத்தில் என்னை சந்திக்க வந்து நல்ல வார்த்தைகளை பேசுகிற நண்பர்கள். அல்லாஹ், இன்று சில பேருக்கு அரட்டை அடிக்கும் சபைகள், உலகத்தை பற்றி பிரஸ்தாபிக்கப்படும் சபைகள், மறுமையை மறக்கச் செய்யும் சபைகள், மார்க்கத்தை நகைக்கச் செய்யும் சபைகள் தான் விருப்பமாக இருப்பதை பார்க்கிறோம். அபுதர்தா சொல்கின்றார்கள், நல்ல பேச்சுகளை பேசுகிற நண்பர்கள் ஒன்று. இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுக்கு பணிந்து சுஜூது செய்து என் முகத்தை நான் மண் கரையாக ஆக்கிக் கொள்வது. அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிலே ஒரு காலையோ ஒரு மாலையோ செல்வது. இந்த மூன்றுக்காக வேண்டிதான், அல்லது இந்த மூன்றில் ஒன்றுக்காக வேண்டிதான் நான் உலகத்தையே விரும்புகிறேன், இல்லை என்றால் நான் மரணத்தை தான் விரும்புவேன். அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த உபதேசங்களிலே ஒன்று, நீங்கள் ஒன்று ஆலிமாக இருங்கள், அல்லது ஆலிமிடமிருந்து கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவராக இருங்கள். இந்த இருவரை தவிர வேறு யாரிலும் நன்மை இல்லை. மேலும் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ்விடத்திலே நான் அதிகம் பயப்படுகிற பயம் எதை பற்றி தெரியுமா? அல்லாஹ் என்னிடத்திலே அபு தர்தாவே கத அலிம்த, மார்க்க கல்வியை பெற்றிருந்தாயே, ஃபமாதா அமில்த ஃபீமா அலிம்த, நீ தெரிந்ததை கொண்டு என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பதை நான் பயப்படுகிறேன். எவ்வளவு பெரிய பயம் இருக்குல்ல. நான் அல்லாஹுவை சந்திக்கும் போது நான் அல்லாஹுவிடத்திலே பயப்படுகிற அதிக பயம் எதை பற்றி? அபு தர்தா, உனக்கு இல்மு இருந்ததே, அந்த இல்மின் படி என்ன அமல் செய்தா என்று கேட்பதை பயப்படுகிறேன். அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியார் உம்மு தர்தாவிடத்தில் கேட்கப்பட்டது, அபு தர்தா அவர்கள் அதிகம் என்ன அமலில் ஈடுபட்டிருப்பார்கள்? இன்றைக்கு நம்ம செய்யாத விஷயம் இது, இதை யாருமே ஒரு அமலாகவே கருதுவது கிடையாது. என்ன அது? அத்தஃபக்குர் வல் இஃதிபார், மறுமையை பற்றி சிந்தித்தல், மறுமையை பற்றி சிந்தித்தல். இந்த உலகத்திலே நடக்கிற நிகழ்வுகளை கொண்டு படிப்பினை பெறுதல், இதுல என்ன எனக்கு படிப்பினை, இதுல என்ன எனக்கு படிப்பினை, இதில் அல்லாஹ்வுடைய நுட்பம் என்ன என்ற சிந்தனையில் அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சதா இருப்பார்கள். அவர்களுடைய மரண நேரத்திலே நிகழ்ந்த நிகழ்வு என்ன? மக்கள் வந்தார்கள், அபு தர்தா ரொம்ப கஷ்டமா இருக்கா, ரொம்ப வலியா இருக்கா, ரொம்ப நோயா இருக்கா, என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இங்க ஒரு விஷயத்தை விளங்கணும், சஹாபாக்களை பொறுத்தவரை வாழ்க்கையின் ஒரு பகுதியை முடித்துக் கொண்டால் அதற்கு பிறகு வாழ்வதற்காக சிரமம் எடுக்க மாட்டார்கள். இன்னைக்கு 80 வயசுல இருப்பாரு, பைபாஸ் சர்ஜரி செஞ்சிருப்பாரு, ஏன் செய்யலன்னா மூத்தா போயிடுவேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க என்ன பத்வா உடனே கேட்டாரு, அப்ப 80 வயசுல 70 வயசுல சர்ஜரி பண்ணலாமா பண்ணக்கூடாது? இது பத்வா மஜ்லிஸ் ஆக்கிறாரு சொல்ற. என்னங்க, காசை தர்மம் செய்ய மாட்டான், இறை பணியில செலவழிக்க மாட்டான். இவர்களுடைய செல்வத்தை அல்லா எப்படி செலவழிக்க வைப்பான்? எத்தனை பேரை பார்த்துருக்க, நம்ம சக்கராத்து ஹாலில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில வச்சு பல லட்சங்களை கோடியை எட்டும் அளவு செலவழித்ததற்கு பிறகு அங்கிருந்து ஜனாசாவை தூக்கிட்டு வருவாங்க. எப்படி அங்கிருந்து ஜனாசாவை தூக்கிட்டு வருவாங்க? ஆனா அதே செல்வத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு, எத்தீம்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, வறியவர்களுக்கு, கடனாளிகளுக்கு செலவழிப்பதிலே ஒரு இறை ஒரு சொற்ப அளவு கூட இறை திருப்தியை பார்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களுடைய செல்வத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடுங்குகிறான் என்று நமக்கு தோன்றுகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மரண நேரத்தில் வந்து கேட்டார்கள், உங்களுக்கு நாங்கள் மருத்துவரை அழைத்து வரட்டுமா என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போது என்ன சொன்னார்கள், அபூபக்கர், அந்த மருத்துவன் தானே என்னை இப்படி வைக்கி வைத்திருக்கிறார், எனக்கு என்னை எனக்கு மருத்துவரை அழைக்காதீர்கள். யாரு? அல்லாவிடத்தில் செல்வதை விரும்பினார்கள். அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடித்தார். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். அப்பொழுது அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பாவங்கள் தான் எனக்கு பிரச்சனை, அதை நினைத்துத்தான் நான் பயந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய உள்ள மக்களா இருந்தா, அங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு வச்சேன், அதை யார் பார்த்துப்பான்னு தெரியல, அதான் ரொம்ப சிக்கலா இருக்கு. இங்க ஒரு பிசினஸ் இருக்குது, இங்க கொஞ்சம் சேவிங் இருக்குது, அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, அதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு என்ன விரும்புகிறீர்கள் நீங்கள், இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன செய்யணும்னு சொல்றீங்க, நாங்க செய்யறோம். சொன்னாங்க, எனக்கு சொர்க்கம் வேண்டும். எது உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டபோது பதில் சொன்னது என்ன, என்ன அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்கன்னு சொல்லல, என்ன சொன்னாங்க, நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது கேட்டார்கள் மக்கள், உங்களுக்கு நாங்கள் மருத்துவரை அழைத்து வரட்டுமா, சொன்னார்கள், அந்த மருத்துவன் தானே என்னை இப்படி படுக்க வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் ஏராளமான விஷயங்களை பார்க்கிறோம். இமாம் அஹ்மது அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபு ஸுஹுத் என்ற நூலிலே பதிவு செய்த விஷயங்களைத்தான் நாம் இப்போது பார்த்தோம். இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த அறிவுரைகள் எல்லாம் நமக்கு எதை நினைவூட்டுகிறது? குரானை படிப்பது, சுன்னாவை படிப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, மறுமையை முன்வைத்து மறுமைக்காக அதிகமாக வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாஹிற்காக வேண்டி இந்த துன்யாவை அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணித்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கைதான் நமக்கு குரானின் மூலமாக சுன்னாவின் மூலமாக நாம் தேடுகின்ற நோக்கம். அது இல்லாமல் வெறும் நம்முடைய வாழ்க்கை ஒரு பகட்டு வாழ்க்கையாக அமைந்தால் அதன் மூலமாக எந்த வெற்றியையும் நாம் அடைய முடியாது.